सर्वत्र रामानुजनाम संकीर्तनम् रामानुजा ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமேதினே மேவினேன் அவன் பொன்னடி மேய்மை தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணி. இப்போது சொல்ல போறது ஸ்ரீமத் பாகவதத்துடைய தியான ஸ்லோகம். எப்படி ஆழ்வார்கள் பிரபந்தம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த தியான ஸ்லோகம் பாசுரங்கள் சொல்றோமோ அதுபோல பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் அப்படின்னு உண்டு. எதுக்குன்னா இந்த கிரந்தத்தை இவர்கள் பண்ணார்கள், இவர்களை நினைக்கிறேன், இவர்கள் எனக்கு இந்த பாகவதத்தை புரியும்படியான பக்திய புத்திய ஸ்ரத்தையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறதுக்காக. பக்தர்களுடைய ஆசீர்வாதம், பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலே தான் நம்முடையதான பக்தி நல்ல ஒரு கதியை அடையும். அதனாலே இந்த தியான ஸ்லோகம் அப்படின்றது ரொம்ப அவசியம். தியான ஸ்லோகம் பேப்பர் தான் கொடுக்குறான்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன் பொறுமையாக, என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கோ. தவறியாமல் தவறு வந்துடுத்துனா தப்பில்லை, போக போக பழகிக்கலாம். அது சம்ஸ்கிருத வார்த்தைகள், தமிழில் சொல்லும்பொழுது கொஞ்சம் தவறுகள் வரும், ஏன்னா தமிழ் எல்லாத்துக்கும் ஒரே க தான். சம்ஸ்கிருதத்தில் க க க க அப்படி உண்டு, நாலு உண்டு. அது மாதிரி தமிழில் ஒரே த தான், சம்ஸ்கிருதத்துலலாம் த த த த அப்படின்னு நாலு உண்டு. அது மாதிரி எல்லாமே த, நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக வரும். அதனால் நிச்சயமாக அந்த கக்ககால கொஞ்சம் தவறுகள் வரும், ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜன்மாத்யோன்வயாத் இத்தரத்தாத்தேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி அஸ்ஸூரயஃ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரை ஈஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷுபி தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் ദ്വൈപായനോ വിരഹ കാതര ആജുഹാവ പുത്രേതി തന്മയതയാ തരവോ അഭിനേ ദുസ്തം സർവഭൂത ഹൃദയം മുണിമാണതോസ്മി യസ്വാനുഭാവം അഖില ശ്രുതിസാരമേകം അധ്യാത്മദീപം അതിതിതീർഷതാം തമോന്ധം സംസാരിനാം കരുണയാ ആഹ പുരാണഗുഹ്യം തം വ്യാസസൂണും ഉപയാമി ഗുരും മുനീനാം നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം വ്യാസം തതോ ജയമുദീരയേത് നാമ സങ്കീർത്തനം യസ്യ സർവ പാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖ ശമനഃ തം നമാമി ഹരിം പരം. കംസചാണൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും. ജയ് ബോളോ ശ്രീ വേദവ്യാസ ഭഗവാന് കീ, ജയ് ബോളോ ശ്രീ നാരദ മഹർഷി കീ, ജയ് ബോളോ ശ്രീ സുഖബ്രഹ്മർഷി കീ, ജയ് ബോളോ ശ്രീ പരീക്ഷിത് മഹാരാജന് കീ, ജയ് ബോളോ ശ്രീമദ് ഭാഗവത മഹാപുരാണ് കീ, സർവത്ര രാമാനുജ നാമ സങ്കീർത്തനം. രാമാനുജ രാമാനുജ. எழுமையும் எனதாவிக்கு இந்நமுதத்தினை, எனது ஆறுயிர் கெழுமிய கதிர் சோதியை, மணிவண்ணனை குடக்கூத்தனை, விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணர் கனியினை, தொழுமின் தூய மனத்தராய் இறையும் நில்லா துயரங்களே. திருவாய்மொழி பாசுரம் இது மூணாம் பத்து ஆறாம் திருவாய் மொழியில ஏழாவது பாசுரம் இது. சுவாமி நம்மாழ்வார் வேதத்தினுடைய சாரத்தை தமிழில் நாம் அனுபவிக்கும்படியா கொடுத்திருக்க, எழுமையும் எனதாதிக்கு இந்நமுதத்தினை, எப்பொழுதுமே நம்முடைய உயிருக்கு சுகமான அமுதம் யார் அப்படின்னா பகவான் தான். ஆறாவமுதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திருக்குடந்தை கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி பெருமாளுடைய திருநாமம் ஆறாவமுதன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம்தான். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆறாவமுது அப்படின்னா திகட்டாத தெள்ளமுதுன்னு அர்த்தம். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், எழுமைக்கும் என எழுமையும் எனது ஆவிக்கு இந்நமுதத்தினை, என்னுடைய உயிருக்கு எப்பொழுதுமே சுகம் தரும்படியான அமிர்தம் பகவான். எழுமையும் எனதாதிக்கு இன்னமுதத்தினை, எனது ஆறுயிர் கெழுமிய கதிர்ச்சோதியை, என் உயிரோட இந்த ஆத்மாவோட இரண்டரை கலந்திருக்கிற கோடி சூரிய பிரகாசன் பகவான். ஆத்மாவும் ஜோதிஸ்வரூபம், பரமாத்மாவை பரஞ்சோதிஸ்வரூபம் அப்படின்றோம். பரஞ்சோதினா மேலான ஜோதி. அழகா வள்ளலார் சொல்றாரு இல்லையா, பரஞ்சோதி அப்படின்றார் இல்லையா, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ரொம்ப அழகான வார்த்தை அருட்பெரும் ஜோதி. சாதாரண ஒரு சின்ன ஜோதி இல்லை, சூரியன்லாம் கூட அந்த ஜோதிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா. அப்ப பகவான் எவ்வளவு வெளிச்சமா இருப்பார் பார்த்துக்கோங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த கருணை எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியா ஸ்பெஷலா இருக்கான். பொதுவாக ஏதோ மார்க்கெட்ல விற்கிற மாதிரி கிடையாது. ஒரு கடைவீதிக்கு போனோம் அப்படின்னா நிறைய சாமான்கள் விற்கிறது, யார் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற. அதே சில வஸ்திரங்கள்லாம் நாம நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி தைச்சுக்கிறோம், சட்டை அதெல்லாம். அப்ப நமக்குன்னு ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியா, அந்த மாதிரி பகவானுடைய கருணை ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு. எனக்கு கருணை குறைவு, எனக்கு பகவானுடைய அருள் குறைவு அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். தெய்வத்தையே தொழாத நாஸ்தீகனுக்கும் தெய்வத்தினுடைய தனிக்கருணை என்னைக்கும். அதனால ரொம்ப அழகா ஆழ்வார் சொல்றார், எனதாருயிர் கெழுமிய கதிர் ஜோதி மணி வண்ணனை குட கூத்தனை, இந்திரநீல மணி போல அழகான நீலவண்ணம் உடைய பெருமாளை, குடக்கூத்தனை கோபிகைகளுக்காக குடங்களை வச்சுண்டு அழகா விதவிதமா நாட்டியம் ஆடின குடக்கூத்தனை, எனது ஆறுயிர் கெழுமிய கதிர் ஜோதியை மணி வண்ணனை குடக்கூத்தனை விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும். உத்தமமான நித்திய சூரிகள், நித்திய முக்தர்கள் அப்படி பெரியவாள்ல அனுபவிக்கும்படியான கண்ணர் கனியினை, கண்ணர் கனின்னு அப்படியே குற்றமில்லாத சாறு நிரம்பிய நன்னா தித்திக்க தித்திக்க இருக்கும்படியான கனியினை, விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணர் கனியினை தொழுமின் தூய மனத்தராய், அந்த பகவான தொழுங்கோ கைகூப்பி தொழுங்கோ தூய மனத்தராய். ஆண்டாலும் சொல்ல தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு தூய மனத்தராய். அப்படின்னா இந்த தெய்வம் என்னை காப்பாற்றும், இது என்னுடைய தெய்வம் அப்படின்னு அந்த அபிமானம் தான் தூய மனத்திராய். தொழுமின் தூய மனத்தராய் இறையும் நில்லா துயரங்களை, ஒரு சன நேரம் கூட துயரங்கள் நம்ம பக்கத்துல நிற்காதான். அப்ப நம்முடைய சிந்தனை முழுக்க தெய்வத்தினிடத்துல இருக்கணும். தெய்வத்தினிடத்துல இருந்தா இந்த வாழ்க்கை தெளிவா இருக்கும், தெளிந்த நீரோடை போல நன்னா இருக்கும். அந்த தூய மனத்தராய் அப்படின்னு சார் இல்லையா ஆழ்வா, இந்த தூய மனது எப்படா வரும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்டா அந்த மனசு வந்துடும். ஆனா நம்ம மனசு தானே காரணமா இருக்கு. இந்த மனசு தெளிவா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வந்தாலும் சமாளிப்போம், என்ன வந்தாலும் ஜெயிப்போம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வாழ்ந்து காட்டுவோம். இந்த மனசுக்கு அந்த பலம் இருக்கு. தெய்வம்தான் மனசா இருக்கு. பகவானே கீதையிலே சொல்றான், இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்திரியங்களுள் நான் மனதாக இருக்கிறேன். அப்ப நம்முடைய மனசுக்கு தெய்வீக சக்தி நிறைய உண்டு. இந்த தெய்வ சக்திய நம்முடைய வாழ்க்கைக்கு நாம உபயோகப்படுத்திக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனசு ஈடுபட 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 நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனம் குறைஞ்சு போயிடும். டிவி எல்லாம் பார்க்கறோம், ஏதோ பார்த்துட்டு போயிடணும், அதுக்கு மேல அதுல உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூட, இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு அவசியமா நம்மளே இங்க நொடிஞ்சுதான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் பண்ற விஷயமும் ஒவ்வொருத்தர் பண்ற காரியமும் நம்முடைய உடலும் என்னவோ பாடுபடுத்துறது. அப்ப இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கை. என்டர்டைன்மெண்ட்னா அது அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல அது உள்ள போய் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எல்லைக்கு மேல அதுல போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்முடைய சக்தியை, நம்ம கூட இருக்கக்கூடிய பகவத் சக்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு பூரணமா உபயோகப்படுத்தி கொள்ளும்படியான முழு அதிகாரம் முழு உரிமை நமக்கு உண்டு. நல்லா ஞாபகம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற ஆண்டாள் திருப்பாவை. இந்த செல்வம் அள்ளள்ள குறையாம வந்துட்டே இருக்கு. என்னடா செல்வம்னா மனசுன்ற ஒரு செல்வம், அவ்வளவு பெரிய பலம், உலகத்தையே மாற்றக்கூடிய பலம் நம்முடைய மனசுக்கு உண்டு. சூரியனுடைய சஞ்சாரத்தை நிறுத்தக்கூடிய சக்தி மனசுக்கு உண்டு. மழையை வரவேற்கக்கூடிய சக்தியோ மழையை நிறுத்தக்கூடிய சக்தியோ மனசுக்கு உண்டு. அப்ப இவ்வளவு பெரிய சக்தி உண்டு அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்தினாலே போதுமே. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் ஒழுங்கா உபயோகப்படுத்திக்கலாம், தான் உண்மை. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்திய உங்க வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க இன்னும் உபயோகப்படுத்தலேன்றதுதான் சத்தியம். நான் சொல்றது கொஞ்சம் கசக்கும், அது நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேனே, நான் நாமஜபம் பண்றேனே, மனசு இது முழுக்க 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 உங்க வாழ்க்கைக்காக உபயோகப்படுத்திக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு மனசுல போட்டுண்டு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு உங்களுடையதான சக்தியை விரயம் பண்றது தப்பு. அதான் தூய மனது அப்படின்றார் ஆழ்வார். தூய மனத்தராய் தொழுமின் தூய மனத்தராய் இறையும் நில்லா துயரங்களே. துயரங்கள் சில நேரம் கூட நிற்காது. எல்லாருக்கும் வருது வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் வருது, இடைஞ்சல்கள் வருது, அவமானங்கள் வருது. ஆனா பாகவதர்கள் பகவத் பக்தர்கள்லாம் அதை தெய்வ சக்தியினாலே ஜெயிக்கிறார்கள், தெய்வ சக்தியினாலே தாங்கிக்கிறார்கள், தெய்வ சக்தியினாலே தங்களை நிரூபணம் பண்றார்கள். அப்ப அந்த தெய்வ சக்தி இருக்கு, அது இன்னும் விருத்தியாகணும், அதுல இன்னும் நம்ம மனசுல ஏற்படும். அதற்காகத்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் ரொம்ப விசேஷமானது. 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தங்கள், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18,000 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள். துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே எழுதப்பட்ட ஒரு கிரந்தம். எழுதினது வேதவியாசர். ஒரு மீனவ பெண்மணி சத்தியவதின்ற அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த வேத வியாசர். அவ்வளவு விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் வேதவியாசர் மனசில் சமாதானம் இல்லாமல் இருக்க, ரொம்ப பெரியவர், மகாபாரதம் எழுதியாச்சு, வேதத்தை பிரிச்சாச்சு, ஆனாலும் இன்னும் மனசில் ஒரு சமாதானம் இல்லை. அப்போ பகவானை தியானம் பண்ணுறார். பிரபோ கிருஷ்ணா, என் மனசில் ஒரு சமாதானம் இல்லை, என்னமோ ஒரு கவலை, என்னமோ ஒரு சஞ்சலம் மனசை அரிச்செடுக்கிறது. நான் புத்தியினாலே என் மனசை மாற்றி வேற விஷயங்களை ஈடுபடுத்தினா கூட எனக்கு தெரியாமலேயே என் மனசில் ஒரு கவலை, எனக்கு தெரியாமலேயே ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு சஞ்சலம் என் மனசில் உட்கார்ந்துருக்கு. இதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ சில கவலைகள்லாம் நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ மிக்சி அரைக்க போகிறோம், ஏதோ சட்னியோ ஏதோ சாம்பாருக்கோ டக்குன்னு கரண்ட் போயாச்சு, வருத்தம் வருது. 2 மணி நேரம், 5 நிமிஷம் பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம், வரலையா சரி விட சாயங்காலம் தான் பண்ணிக்கலாம். அந்த ஜாரை கொண்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வெயி, இப்போ வெறும் குழம்பு பண்ணலாம் டக்குன்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா? அப்போ டக்குன்னு இந்த துன்பத்தை மாற்றிக்க முடியறது. இந்த மாதிரி சில சில விஷயங்கள், சமயத்தை எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அதுலேயும் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகியாச்சு, உடனே உட்காந்து தலையில் கை விஷயம் உட்காந்துருக்கும், அடுத்து என்ன பஸ் வருது பார்க்கலாம், வேறு எப்படி போகலாம், ஷேர் ஆட்டோ வருதா. அப்போ சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு துன்பங்களை மாற்றிக்க முடியறது நம்மால். சில துன்பங்கள் நம்மளால் மாற்ற முடியலை. நம்ம கூட இருக்கிறவர்களையோ, இல்லாட்டி நம்முடைய குழந்தைகளையோ, இல்லாட்டி நம்முடைய புத்தியையோ, இல்லாட்டி நம்முடைய கெட்ட பழக்கங்களையோ மாற்றிக்க முடியறதில்லை. அப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னா, தெய்வ தியானம் பண்ணணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, அப்போதான் தெய்வ சக்தி நமக்கு உபயோகமாகிறது. எல்லா விஷயத்துலையுமே தெய்வ சக்தி வேண்டியிருக்கு, இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் அந்த மாதிரி நம்மால் நம்ம கை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு நிறைய விஷயங்கள் புரியறது இல்லையா, கை மீறி பல விஷயங்கள் இருக்கு. அந்த சமயத்துல எல்லாம் பகவானை தியானம் பண்ணும் பொழுது பகவான் வழி காட்டுவான், வழி காட்டிட்டு தான் இருக்கான். தியானம் பண்ணும்பொழுது நமக்கு அது புரியறது, நமக்கு அது புலப்படணும் இல்லையா, நமக்கு அது புரியணும் இல்லையா, நம்ம அதை உணரணும் இல்லையா, அதற்காகத்தான் பக்தியும் நாம ஜபமும். வேதவியாசர் சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்து தியானம் பண்றார். கிருஷ்ணா கிருப பண்ணுப்பா, எனக்கு மனசுல சஞ்சலமா இருக்கு, குழப்பமா இருக்கு, தெளிவில்லை, எனக்குள்ள என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்குள்ள இருக்கிற உனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள நீ இருக்கியே, நீ எங்கேயோ இல்லையே, நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு தெரியுமே. அப்ப என் மனசுக்குள்ள இருந்துட்டு இந்த துன்பத்துக்கு இந்த குழப்பத்திற்கு ஒரு பதில் கொடுன்னு சொல்லி மனசுக்குள்ள பகவானை தியானம் பண்றார். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. மனசுல இந்த கவலை வரும்பொழுது அந்த கவலையை நினைக்கக்கூடாது. ஆ சமயத்துல பகவானுடைய மூர்த்தியை நினைக்கணும், பகவானுடைய ரூபத்தை நினைக்கணும், நாம ஜபம் பண்ணணும், மனசை டக்குன்னு அப்படியே தெய்வத்துக்கிட்ட கொடுத்துடணும். இதுதான் வழி. கிருஷ்ணா என் மனசுல குழப்பம் இருக்கு, இந்த குழப்பத்தை தெளிவு பண்ணிடும். கிருஷ்ணா என் மனசுல பயம் இருக்கு, இந்த பயத்தை மாற்றி கொடுத்துரு. கிருஷ்ணா என் மனசுல சமாதானம் இல்லை, சமாதானத்தை கொடுத்துரு. கிருஷ்ணா என் மனசு அப்படியே பரபரன்னு இருக்கு, அமைதியை கொடுத்துரு. கிருஷ்ணா எனக்கு வழி தெளிவா தெரியல, எனக்கு வழி காட்டு. கிருஷ்ணா நான் ரொம்ப குழம்பி இருக்கேன், என் குழப்பத்திலேருந்து எனக்கு விடுதலையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். பாகவதம் முழுக்க அந்த பிரார்த்தனைகளை தான் திரும்ப 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 சொல்லி கொடுக்கறது. தெய்வம் இருக்கு, சந்தேகமே வேண்டாம், எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த தெய்வ சக்தியை நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி வேதவியாசர் அவ்வளவு பெரியவர், பகவான நன்னா உணர்ந்தவர், நன்னா தெரிஞ்சவர். அவரே கூட பகவானத்துல பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனைன்றது எல்லாருக்கும் பொதுவானது. சின்ன குழந்தையோ வயதானவர்களோ யாரா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணா பலிதமாகும். தொழுமின் தூய மனத்தராய் அப்படின்றார் ஆழ்வார். அந்த பிரார்த்தனை எனக்கு பண்டரிபுரம் போகணும், எனக்கு பிருந்தாவனம் போகணும், எனக்கு துவாரகா போகணும், அப்படி பண்ணும் பொழுது அதற்கான விஷயம் எல்லாம் சுவாமியே நடத்தி கொடுப்பார். அது போகிறதுக்கான காலம், அது போகிறதுக்கான அந்த விஷயங்கள், அது போகிறதுக்கான பண உதவி, அது போகிறதுக்கான நாள், எல்லாமே தெய்வம் எல்லாம் பண்ணி கொடுக்கும். நம்ம பிரார்த்தனையும் பக்தியும் பண்ணிட்டு வந்தோம்னா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருப்போம், நம்ம கடமைகளை பண்ணணும், மற்றதெல்லாம் தானா கூடி வரும். எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறதுக்கு தெய்வ கிருப வேணும். அழகா வேதவியாசர் பிரார்த்தனை பண்ணார். அவரை தேடிண்டு நாரத மகரிஷி வந்துட்டார், சத்குருநாதர். நம்ம மனசுல எப்பெல்லாம் ஒரு கவலை வருதோ, எப்பெல்லாம் ஒரு குழப்பம் வருதோ, அப்பொழுதெல்லாம் நன்னா ஞாபகத்துக்கோங்க, சத்குரு நம்மளோட இருக்கார். நம்ம அவரோட பேசுறோமோ இல்லையோ, நம்ம அவர் நம்ம கண்ணு திருக்க இருக்காளோ இல்லையோ, ஆனா அவருடைய ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய சக்தி நம்ம கூட நிச்சயமா உண்டு. அது நம்மளை கை விடவே விடாது. அழகா அவர் தியானம் பண்ற சில சந்தர்ப்பங்கள்ல குரு பிரத்யட்சமா வருவார். சில சந்தர்ப்பங்கள்ல குரு நமக்கு இங்க இருந்தா ஒரு செய்தி சொல்லி அனுப்பார். சில சமயங்கள்ல குரு நமக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அழகா இவர் அழகா பிரார்த்திச்சின்றிருக்கார். பிரத்யட்சமா சத்குருநாதன் அழகா நாரத மகரிஷி வந்துட்டார். அதனாலதான் முதற்கவி ஆழ்வார் சொல்றார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாய என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. கிருஷ்ணன் வசதி தான், ஆனா கிருஷ்ணான்ற அவனுடைய நாமத்தை விட சடகோபா, காரிமாரா, நம்மாழ்வார், பகுளாபரணான்ற நம்மாழ்வாருடைய திருநாமம் நன்னா சித்திக்கிறது. அவரையே நினைச்சுட்டு இருக்கேன், அதனால தேவு மற்று அறியேன், எனக்கு வேற தெய்வம் தெரியாது, எனக்கு என் குருநாதன் போதும். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னா அத்தனை பலம். இன்னைக்கு ஸ்ரீ மதுரகவியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், இன்னைக்கு அவரோட பர்த்டேன்னு சொன்னா புரியும். திருக்கோளூர்ல தான் அவதாரம் பண்ணார். ஆச்சரியமான ஒரு மகாத்மா, சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமையை உலகத்துல பிரகடனப்படுத்தின ஒரு மகாத்மா. அவர் சொல்றார், எனக்கு கிருஷ்ணன் வேண்டாம், என் சடகோபன் போதும், என்னுடைய காரிமாறன் போதும் அப்படின்னு சொல்லி அழகா பிரார்த்திச்சுக்கிறார். அந்த மாதிரி ஜோரா இவர் தியானம் பண்ண நாரதர் வந்துட்டார். அழகா பகவானுடைய நாராயண நாமத்தை ஜபிச்சுண்டு, நாராயண 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 நாராயண. அவர் எப்பொழுதுமே அந்த பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். நாரதர்லாம் பிரத்யட்சமா தெய்வத்தை பார்க்கிறவர். அவருக்கு பகவான் எப்ப நினைச்சாலும் காட்சி கொடுப்பான். ஆனா அப்படிப்பட்டவரே விடாம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறார்னா நமக்கும் அதுதான் வழி. அப்படி ஜபிச்சுட்டு வந்துட்டா வேதவியாசருக்கு ரொம்ப சந்தோஷம். அழகா அவருக்கு பண்ண வேண்டிய மரியாதைகள்லாம் பண்ணி அவர் உட்கார வச்சு கையை கூப்பிண்டார். நாரதர்கிட்ட சொன்னார், என் மனசுல சஞ்சலமா இருக்கு, கவலையா இருக்கு, ஒரு தெளிவில்லை அப்படின்ன உடனே நாரதர் சொன்னார், நிறைய பகவானை பத்தி சிந்தனை பண்ணுங்க. நீங்க மகாபாரதத்திலே தர்மத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். இது ஆணுடைய தர்மம், இது பெண்ணுடைய தர்மம், இது குடும்ப தர்மம், இது மனைவி தர்மம், இது கணவன் தர்மம், இது ராஜ தர்மம், இது பிரஜா தர்மம், நிறைய தர்மத்தை பத்தி பேசியிருக்கு. ஆனா முக்கியமா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் யார் தர முடியும் அப்படின்னா பகவான் ஹரி. அப்ப அந்த ஹரியை பத்தி நிறைய சொல்லும் பொழுது உங்களுக்கும் சமாதானம், படிக்கிறவாளுக்கும் சமாதானம், சொல்றவாளுக்கும் சமாதானம், கேட்கிறவாளுக்கும் சமாதானம். அப்பொழுதுதான் மனசுல சமாதானம் கிடைக்கும். அதனால நீங்க பகவானுடைய லீலைகள், பகவான் அனுபவிச்ச பக்தர்களுடைய மகிமைகள் இதை முழுக்க சொல்லுங்க. மற்ற எதுவும் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் மகாபாரதத்துல சொல்லியாச்சு. இப்ப நீங்க சொல்ல வேண்டியது முழுக்க முழுக்க பகவானுடைய அருமை பெருமைகள், பக்தர்களுடைய மகிமைகள், பக்தியுடைய பலவிதமான பரிமாணங்கள், இதை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கும் ஹரி கிருபையினாலதான் அப்படி கிடைச்சது. பூர்வ ஜென்மத்தில் நான் ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை. எப்பொழுதுமே நல்ல ஞாபகம், வீட்டில் யாரும் வேலைக்காரமாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு வேலைக்காரம்மாவுடைய பிள்ளை தான் நாரத மகரிஷி. ஹிந்து தர்மம் இவாளுக்கு தான் பக்தர்கள் பிறப்பா சாதுக்கள் பிறப்பான்னு சொல்லவே இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் பக்தர்கள் குழந்தையா பிறக்கலாம். யாருடைய குழந்தை வேணாலும் நாரதர் மாதிரி பிரம்ம ரிஷி ஆகலாம். யாருடைய குழந்தை வேண்டாலும் வேதவியாசர் மாதிரி பாகவதம் எழுத முடியும், வேதத்தை பிரிக்க முடியும், மகாபாரதம் எழுத முடியும். இந்த ஜாதி இல்லாட்டி இந்த குலம் அவசியமே இல்லை, இல்லாட்டி அந்த குடும்பம் மோசமாக இருந்தால் கூட அதுலேருந்து கூட ரிஷி வர முடியும். இவங்கள இடத்துல தான் வருவார்கள்னா ஒன்றுமே கிடையாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மாவுடைய அனுகிரகம் இருக்கு, எல்லாருமே சுத்தமான ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள். ரொம்ப அழகா சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உன்னையோ மற்றவர்களையோ ஒரு நாளும் பாவி என்று நினைக்காதே, அதுவே பெரிய பாவம். அடுத்தவாழ பாவின்னு நினைக்கிறதே பெரிய பாவம் அப்படின்றார். யாருமே பாவி கிடையாது, குணங்கள் அவர்களுடைய செய்கைகள் இதெல்லாம் தான் பாவத்துல தூண்டுறதை ஒழிய எல்லாருமே பரிசுத்தமான ஆத்மாக்கள் தான். இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் வயசு வேற, உடல் வேற, குடும்பம் வேற, ஆண் பெண் சரீரம் வேற, அது இல்லாதபடி வியாதி வேற, குடும்பம் எல்லாமே நிறைய மாறுதல் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள். ஆனா இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த திருக்கார்த்திகை தீப தகல் விளக்கு ஏத்தனை பாருங்க, லைனா ஜோதியா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு ஜோதி. லைனா அங்க நிறைய விளக்கே தேசிக்கா, இங்க நான் தனியா ஒரு விளக்கா இருக்கேன். ஆக மொத்தத்துல எல்லாமே ஜோதி ஸ்வரூபம். உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே அப்புறம் தானே பெரிய வித்தியாசம், வித்தியாசமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல உட்காந்துண்டு நான் கிருஷ்ணான்னு சொல்றேன், கிருஷ்ணநாமத்தை சொல்றேன் அப்படின்னா இதை கேட்கிற உங்களுக்கும் அதே பலம் உண்டு. இப்ப நான் உட்காந்து ராதே கிருஷ்ணா சொல்ல, நீங்களும் தானே ராதே கிருஷ்ணா சொல்றேன். நான் ராதே கிருஷ்ணா சொல்லும்பொழுது எந்த தெய்வம் எனக்குள்ளே இருந்து சொல்ல வைக்கிறதோ அதே தெய்வம் தான் உங்களுக்குள்ளேருந்து உங்களை சொல்ல வைக்கிறது. அப்ப எல்லாரும் சமம் தானே, இதுல எங்க பாரபட்சம் இருக்கு, இதுல எங்க ஏற்றத்தாழ்வு இருக்கு? சமத்துவம் யோகம் உச்சத்தை, எல்லாரும் சமமானவர்கள் தான், எல்லாருமே மகாத்மாக்கள் தான், எல்லாருக்குள்ளேயும் ஹரி என்னைக்கும் இருக்க. அதனால நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அது ஹரியுடைய குழந்தை தான், யார் பெத்தாலும் அது ஹரியுடைய சொத்து தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு விசேஷம், படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ முட்டாளோ புத்திசாலியோ, அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ, இல்லாட்டி புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களோ, இல்லாட்டி மூல வளர்ச்சி குறைவா இருக்கிறவர்களோ, இல்லாட்டி கை கால் அவயவங்கள் குறைவா இருக்கிறவர்கள், அங்கஹீனம் உடையவர்களோ, உடல் ஊனமுற்றவர்களோ, யாராக இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்குள்ள ஏற்றத்தாழ்வே கிடையாது. உடல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கு, வாழக்கூடிய முறைகள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், பாஷையில மாறுபாடு இருக்கலாம், பேசக்கூடிய விதத்துல மாறுபாடு இருக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தரியாமியா பரமாத்மா இருக்கான். இப்ப எனக்குள்ள உள்ள கிருஷ்ணன் இருக்கான்னா அதே கிருஷ்ணன் உங்களுக்குள்ளேயும் இருக்கான். இப்ப எனக்குள்ள கிருஷ்ண வைத்தமானதி இருக்காருன்னா அதே வைத்தமானதி உங்களுக்குள்ளயும் இருக்கார். இப்ப எனக்குள்ள ராமானுஜர் இருக்காருன்னா அதே ராமானுஜர் உங்களுக்குள்ளயும் இருக்கார். எனக்குள்ள ராதையும் கிருஷ்ணனும் இருக்கான்னா உங்களுக்குள்ளயும் ராதையும் கிருஷ்ணனும் இருக்கா. எனக்குள்ள ஆதிசங்கர பகவத் பாதர் இருக்காருன்னா உங்களுக்குள்ளயும் இருக்கா. எனக்குள்ள ஸ்ரீகிருஷ்ண சைத்திரி மகாபிரபு இருக்காருன்னா உங்களுக்குள்ளயும் இருக்கா. எனக்குள்ள பிரகல்லாதன் இருக்கான்னா அதே பிரகல்லாதன் உங்களுக்குள்ளயும் இருக்கா. எனக்குள்ள துருவன் இருக்கான்னா அதே துருவன் உங்களுக்குள்ளயும் இருக்கா. உங்களுக்குள்ள ஒரு வேதவியாசர் இருக்காருன்னா அதே வேதவியாசர் எனக்குள்ளேயும் இருக்கார். உங்களுக்குள்ள ஒரு பக்த மீரா இருக்கான்னா அதே மீரா எனக்குள்ளேயும் இருக்கா. உங்களுக்குள்ள ஒரு சக்குபாய் இருக்கான்னா அதே சக்குபாய் எனக்குள்ளேயும் இருக்காது. உங்களுக்குள்ள ஆச்சரியமா ஒரு சந்துக்காராம் இருக்காருன்னா எனக்குள்ளேயும் அதே சந்துக்காராம் இருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு பாண்டரங்கன் இருக்கான்னா எனக்குள்ளேயும் ஒரு பாண்டரங்கன் உண்டு. உங்களுக்குள்ள ஒரு துவாரகாதீசன் உண்டுன்னா அதே துவாரகாதீசன் எனக்குள்ளேயும் சமம். மாற்றமே கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை பேர் அழகா ஒரு மைக்கில் தான் நான் பேசுறேன். ஸ்பீக்கர் வழியா சத்தம் வருது. எல்லாருக்கும் காது வழியா தானே உள்ள போகிறது. அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தை தானே காதுக்குள்ள போகிறது. தனித்தனியாவா காதுக்குள்ள போகிறது, தனித்தனியாவா மூளையில போய் சேர்றது, தனித்தனியாவா மனசுல போய் நிக்கிறது, கட கடகடன் எல்லாருக்குள்ளயும் நிக்கிறது இல்லையா? அப்ப தெய்வம் எப்பொழுதும் பொதுவா இருக்கு. அந்த தெய்வ சக்தி அனுபவிக்கணும். நாரதர் சொன்னார், நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை. நான் பாடு வேலைக்காரியோட பிள்ளை, 5 வயசு குழந்தையா இருந்தேன். அப்ப எங்க மழைக்காலம், இந்த சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லுவா, அந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நாளும் நல்ல மழை உண்டு இல்லையா, அந்த சமயத்தை சாதுர்மாசியங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த சமயத்துல சில மகாத்மாக்கள்லாம் எங்க கிராமத்துக்கு வந்தார்கள். அவர்கள் டெய்லி பஜனை சத்சங்கம் இதெல்லாம் அனுபவிச்சார்கள். அப்ப அவர்களுடைய பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறது, அந்த இடத்த பிரிக்கிறதுன்னு சொல்லி எங்க அம்மா வேலை பண்ண போனா, போகும்பொழுது என்னையும் அழிச்சுண்டு போனா. அவர்களோட இருந்தேன், நானும் அவர்கள் பண்றதெல்லாம் பார்த்தேன், அவர்கள் பண்ற பூஜையை பார்த்தேன், அவர்கள் பண்ற பஜனையெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அம்மா சொன்னார்கள், நீங்க இருந்து டெய்லி இதெல்லாம் பாருப்பா, இதெல்லாம் பெரிய பாக்கியம் சொன்னார்கள். நான் அதையே பண்ணிட்டு இருந்தேன். அவர்கள் அழகா ஒரு நாள் பிரசாதம் கொடுத்தார்கள், அதையும் சாப்பிட்டேன். அதன் பிறகு 4 மாசம் கழிச்சு அவர்கள் தங்கள் ஊரை கிளம்பி போனார்கள். கிளம்பும்பொழுது என் தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணி மந்திர உபதேசம் பண்ணார்கள். அண்ணிலேருந்து அதை நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன், 5 வயசு பிள்ளை. ஆனா மனசுல ஒரு சமாதானம், சந்தோஷம், தைரியம், நம்பிக்கை எல்லாம் எனக்குள்ள வந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு பாம்பு கிடைச்சு எங்க அம்மா உயிர் போயிடுச்சு. ஒரு ராம ஜெபிச்சுட்டானே இருக்காரு. அப்போ உங்க அம்மா ஏன் உயிர் போகணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். சரீரம் யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உயிர் போய்த்தான் ஆகணும். நிச்சயமா நீங்களும் சரி நானும் சரி யாரா இருந்தாலும் சரி. என்னடா முக்கியம்னா, பக்தி பண்ணா அந்த பலத்தை தெய்வம் கொடுக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு தெய்வம் கூட இருக்குன்ற பலத்தை தெய்வம் கொடுக்கும். இந்த 5 வயசு குழந்தைய எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டா. இந்த குழந்தை அப்பாவுக்கு கடைசி காரியம் பண்ணிட்டு இதை வச்சுக்கிறது யாரும் ரெடியா இல்லை. இந்த குழந்தை பா தைரியம் வந்தது. குருநாதன் சொல்லி கொடுத்தார், நாமஜபம் இருக்கு. இந்த நாமஜபம் தான் என்னுடைய சொத்து. எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் நாமஜபம் நம்மளை கைவிடாது. சத்தியம் பண்ணி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஜபிக்கிற நாமம் கைவிடாது. நீங்க ஜபிச்ச நாமம் கைவிடாது. நீங்க கோவில் போனதோ, சத்சங்கம் கேட்டதோ, மகாத்மாக்கள் காலில் விழுந்ததோ, தாமிரபரணியில குளிச்சதோ, தாமிரபரணியில குடிச்சதோ, தெய்வத்தை போய் கோவிலில் போய் தொழுததோ, பண்ண பஜனையோ, கேட்ட சத்சங்கமோ சத்தியமா கைவிடாது. வீண் போகவே போகாது. காலத்தே பலன் கொடுக்கும். பொறுமையா இருக்கும். ஜெயிச்சு காட்டுவோம். அத்தனை பேரும் ஜெயிப்போம். ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள எவ்வளவோ கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் சத்தியமா நிச்சயமா மாறும். மதுரகவி ஆழ்வார் நட்சத்திர தண்ணிக்கு சொல்ற, வீண் போக மாட்டோம், தோத்து போக மாட்டோம். பகவான் நம்மளை தோக்க விட மாட்டான். ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் நல்ல மாற்றங்கள் வரும். உங்க குழந்தைகள்லாம் நன்னா இருப்பா, உங்க சரீரம் நன்னாகும், மனசு நன்னாகும், குடும்பம் நன்னா இருக்கும், பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பகவான் கூட இருந்து வழி காட்டுவான். அவ்வளவு வசதி. இந்த குழந்தைக்கு வைராக்கியம் வந்தாச்சு. அழகா நேரம் நடந்து போச்சு. ஒரு காற்று குளத்தை இறங்கியாச்சு, ஜலம் குடிச்சாச்சு, எல்லாம் புரிஞ்சது. இந்த உலகம் இவ்வளவுதான். யாருக்கும் யாரும் பெருசா அவசியம் இல்லை. ஒரு எல்லைக்கு மேல ஒருத்தரும் ஒருத்தருக்கும் தேவை இல்லை. கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாகிரத 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 ஜாகிரத. உடனே அம்மா அப்பாலாம் வேண்டாம், எனக்கு அம்மாவே இல்லை, எனக்கு அப்பாவே இல்லைன்னா அது மகா பாபம். சுவாமி கிழிச்சு போட்டுருவார். இல்லைன்னு சொன்னார்னா எல்லாருடைய சரீரமும் ஒரு எல்லைக்கு மேலே இல்லை, அதனாலே தெய்வத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், புள்ள வேண்டாம், குழந்தை வேண்டாம், அப்போ அவங்க போட்டு சோறு மட்டும் வேணுமோ, அவங்க துணி தோசி போட்டால் அது மட்டும் ருச்சிக்கிறதோ, அவங்க வேண்டியது வாங்கி கொடுத்தா நன்னா இருக்கு. அம்மா அப்பா அறிவுரை சொன்னா பிடிக்கலன்னா அப்போ ட்ரெஸ் வாங்கிக்காதீங்கோ. அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற தங்க நகை பிடிச்சிருக்கு, அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற ஸ்வீட் பிடிச்சிருக்கு, பரோட்டாவோ டிஃபனோ பிரெட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சிருக்க, பீஸாவோ பர்கரோ ஏதோ ஒன்று அம்மா அப்பா வாங்கி கொடுக்க அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்போ அம்மா அப்பா சார் அறிவுரை பிடிக்காதுன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, அநியாயம், அக்கிரமத்துக்கு அநியாயம். அம்மா அப்பா பண்ணுற எல்லாமே தானே வேணும். இப்போ இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்போ அவங்க வாங்க கொடுக்கறது நன்னா முசுக்க தெரியும், முசுக்கிறதுன்னு சொல்லுவா, சாப்பிட்றது வேற முசுக்கிறது வேற. என் பிள்ளையாண்டா சொல்லுவான், அப்பா நான் நன்னா முசுக்கினேன் அப்படின்வான், அள்ளி அள்ளி சாப்பிட்டா வைக்கிற முசுக்கிறதுன்னு பேர். அப்போ அதெல்லாம் மட்டும் வாய் நிறைய அள்ளி 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 இன்னும் வேணும் அது வேணும் இது வேணும் கேடு சாப்பிட தெரியும் பொழுது. அப்போ அம்மா அப்பா சொல்கிற அறிவுரையும் உடம்புக்கு வாழ்க்கைக்கு நல்லது தானே, அப்போ அதையும் கேட்டு தான் ஆகணும், அந்த தர்மம் அது. அதனால் எல்லாரிடத்துலையும் அந்த நிதானத்தோடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும். ஒருவேளை அப்பா அம்மா இழந்துவிட்டோமா, சரி தெய்வம் இப்படி விதிச்சிருக்குன்னு ஏற்றுக்கணும், அதுதான் அர்த்தம். அழகாக அந்த குழந்தை பார்த்தாலும் சரி அம்மாவோட ஆசீர்வாதம் உண்டு, அம்மா எனக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சத்சங்கத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்தான். ஹரித்தியானம் பண்ணுற இத்தனை கதையும் நாரதர் தன் வாயினாலே வேதவியாசருக்கு சொல்ற ஒரு வேளக்காரி பிள்ளை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேளக்காரி பிள்ளை. திரும்பி திரும்பி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எதுக்குடானா உங்க வீட்டு குழந்தையும் நாரதராக ஆக முடியும், உங்க வீட்டு குழந்தையும் பிரகல்லாதனா ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு நரசிம்மரை பார்க்க முடியும். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி, எல்லாம் பாருங்க நமக்கு பாகவன் எப்படி அமைஞ்சிருக்க பாருங்க. இன்னைக்கு மதுரகவியாழ் திருநட்சத்திரம், நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி, நம்மளா அமைச்சு அதுவா அமைஞ்சது, அதுதான் பகவானுடைய கிருபை. அப்ப அந்த குழந்தை மனசுல உட்கார்ந்து பகவான தியானம் பண்றது, அந்த குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை அழகா ஜபிக்கிறது, கொஞ்ச நேரத்தை ஹிருதயத்துக்குள்ள தெய்வம் பிரத்யக்ஷமா தெரியறது. தெய்வத்தை பார்க்கறது ரொம்ப சுலபம், டக்குன்னு அப்படி பார்த்துடலாம். அந்த ஈடுபாடு, அந்த தவிப்பு, இந்த குழந்தை அழகா அப்படி தியானம் பண்றது, நாமஜபம் பண்றது, உள்ளுக்குள்ள ஜோர ஒரு சின்ன மகாவிஷ்ணு ரூபம், ஸ்ரீ கிருஷ்ண ரூபம் ஹிருதயத்துக்குள்ள தெரியறது. நன்ன சக்கச்சவேல்னு சிவந்த செந்தாமரை பாதங்கள் அழகா நின்று இருக்கார் சுவாமி. அழகான கருணீல திருமேல், அழகான விரல்கள், கால்களில் சலங்கை எல்லாம் போட்டுருக்கார். நன்ன மஞ்சள் வஸ்திரம் பீதாம்பரம், முழங்கால்கள் முட்டி, அழகான தொடைகள், சின்ன இடுப்பு, அதில் பட்டு பீதாம்பரம் கட்டின்றிருக்கார். இடுப்பில் அழகாக தங்க உத்தியானம் எல்லாம் போட்டுருக்கார். ஜோரான நாபிக் கமலம், நல்ல அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், நான்கு திருக்கைகள், வலது கீழ்கையில் அழகாக தாமரை வச்சுருக்கார், வலது மேல் கையில் சக்கரம் வச்சுருக்கார், இடது மேல் கையில் சங்கம் வச்சுருக்கார், இடது கீழ்கையில் கதை வச்சுருக்கார். இந்த சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம், சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு, கையில் வச்சுருக்கார் கதைக்கு கௌமோதகி அப்படின்னு கதை பேர். அழகாக இருக்கார், நல்ல கருஞ்சங்கு கழுத்து, விதவிதமான மாலைகள், துளசி மாலையெல்லாம் போட்டுருக்கார். சக்கச்சவேல் சிவந்த செங்கனிவாய், தீர்க்கமான மூக்கு, அழகான முல்லைப்பூ போன்ற பற்கள், பிரசன்னமாக சிரிச்சுன்னு இருக்கார். நன்னா கொழுக்கு முழுக்குன்னு கண்ணங்கள், அழகான திருக்கண்கள், ஜோரான புருவங்கள், புருவ மத்தியத்தில் ஒரு கஸ்தூரி திலகம், அழகான பரந்த நெற்றி, நன்ன சுருள் சுருளான முடி, தலைமேல கிரீடம், காதில் மகர குண்டலம், பக்ஷஸ்தலம் மார்பில் ஸ்ரீதேவி, அப்படி சாட்சாத் பிரபு நிற்கிறான் ஹிருதயத்துக்குள்ள. இந்த குழந்தை அப்படியே பார்க்குறான், ஒரு நிமிஷம் தான் பார்த்துருவான், க்ஷண நேரம், ஒரு நிமிஷம் கூட ஜாஸ்தி. இப்போ உள்ள அப்படி சொல்லும்போது மனசுக்குள்ளே தெரியறது இல்லையா, சத்தியமாக இருக்கான், அத்தான பேருக்குள்ளேயும் இருக்கான். நீங்கள் பயந்து நடுங்கும் பொழுதும் உள்ளே இருக்கார், துக்கத்தில் புலம்பும் பொழுதும் உள்ளே இருக்கார், நன்னா குரட்டை விட்டு தூங்கும் பொழுதும் உள்ளே இருக்கார், பைத்திய மாதிரி டிவி பார்க்கும்போதும் இருக்கார், அனாவசியமாக கோபத்தை சண்டை போடும்பொழுதும் உள்ள அப்படி பார்த்துருக்கார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் சமயத்தை சொல்லுவோம், நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு, யாரும் இல்லை இவன் தான் பார்த்துட்டுருக்கேன். ஏதாவது திருடுத்தனம் பண்ணும்போதெல்லாம் இப்படி பயம் இருக்கும், யாரோ கவனிக்கிற மாதிரியே இருக்கும், பொய் சொல்லும்போதெல்லாம் யாரோ காது கொடுத்து கேட்குற மாதிரியே இருக்கும், யாரோ இல்லை எல்லாம் அவர் தான். உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டே வேவு பார்த்துட்டுருக்கார், அதனால தான் பயந்து நடுங்குறோம், அதனால தான் பொய் சொல்லிட்டு மாட்டிக்கிறோம். அவரே தான் மாட்டி விட்டுறார், பொய் சொன்னல அப்படி மாட்டி விட்டுறார். அவரே தான் நம்முடைய திருடுத்தனத்துக்கு சாட்சி, அவரே தான் நம்முடைய நேர்மைக்கும் சாட்சி. நேர்மையாக இருந்தால் நான் எனக்கு என்ன கவலை, என்ன வேணால் சொல்லிட்டு போன்றேன், என்ன சாட்சி இவன் உள்ளுக்குள்ளே இருக்கார், எப்பொழுதுமே இருக்கார். எத்தனை வயசானாலும் நமக்கு தான், உடம்புக்கு தான் வயசாகிறது, உள்ளுக்குள்ளே இருக்க நாம் ஆத்மா நமக்கும் வயசாகிறது இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க சுவாமிக்கு வயசாகிறது. சாதாரணமாக சொல்லுவோம், உடம்புக்கு தான் வயசாச்சு, மனசுக்கு வயசே ஆகலை அப்படின்னு. மனசுக்கு வயசே ஆகாது. அதுபோல உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வயசே ஆகாது, என்னைக்கும் இளமையா இருக்கு. அந்த தெய்வம் நீங்காத செல்வம், பல கோடி ரூபாயை விட வசதி யாருன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பிரபு எப்பொழுதும் இருக்க. எல்லா சமயத்து பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ குளிக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ நம்ம உயிர் போகிற சமயத்திலையும் நிச்சயமா கூட இருக்கா. ஒரு ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே மாட்டான். அந்த குழந்தை கொஞ்ச நேரம் பார்த்தான், பாதாதி கேசம் கேசாதி பாதம் டக்குன்னு பகவான் மறைஞ்சுட்டான். இப்படி கண்ணை திறந்து பார்க்கறது, காணமே 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 பகவான். திருப்பியும் கண்ணெல்லாம் மூடி தியானம் பண்றது. இந்த ரூபம் ஞாபகம் இருக்கு, ஆனா காட்சி கிடைக்கல. இப்ப நம்ம அனுமானம் பண்றோம்ல, இப்படி இருப்பா அப்படின்னு பார்க்கறது வேற, அனுமானிக்கிறது வேற. இப்ப இந்த குழந்தை திரும்பி உட்கார்றா, தியானம் பண்றான், ஆனா அந்த ரூபத்தை பார்த்துதான் ஞாபகம் வச்சு நினைக்கிறாரே ஒழிய பிரத்யக்ஷமா அந்த உருவம் தெரியல. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழறது அஞ்சு வயசு பிள்ளை. அப்ப அசரீரியா பகவான் சொல்றான், ஆகாசவாணி சப்தம் மட்டும் வர்றது. குழந்தை இந்த 4 மாசம் நீ சத்சங்கம் அனுபவிச்சியே, இந்த மகாத்மாக்களோட இருந்தியே, அந்த பலத்தினாலே உனக்கு இந்த காட்சி. தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை தாடித்திரிவனே சொல்றார் இல்லையா, சொல்லிட்டார் பகவான். அவர்களோட நீ இருந்ததுனாலே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கண்டையே. என்னால பிரயோஜனமே இல்லை, நான் பக்குவமும் ஆக மாட்டேங்கிறேன், ஆனாலும் என்னை திருத்தி பணிகொள்றீரே. ஏ சடகோபா, உன்னுடைய திருவடிகளில் உத்தமமான அன்பு எனக்கு இருந்தா போதும், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. குரு கிருபையினாலே இந்த ஹிருதயத்திலே தெய்வம் நன்னா பிரகாசமா தெரியும். அழகா பகவான் சொல்லிட்டான், கவலைப்படாதே, நீ அடுத்த இதுல நாரத மகரிஷியா பிரம்ம ரிஷியா வருவாய், அப்ப நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் காட்சி கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுத்துட்டார். இந்த குழந்தை அதையே நினைச்சின்றது, சரீரத்தை விட்டது, அடுத்த ஜென்மால நாரத மகரிஷியா பிறந்தது. அப்ப பக்தி நாமஜபம் வீண் போகாது, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவு அழகா அந்த குழந்தைக்கு காட்சி கிடைச்சது. அதை சொல்லிட்டார் நாரதர், பகவானுடைய கிருப்பையினாலே எனக்கு இது ஞாபகம் இருக்கு. அப்படி மறந்து போயிடும் இல்லையா, நமக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இல்லையா, இல்லாத வரைக்கும் உத்தமம் வச்சுக்கோங்க. இந்த இந்த ஜென்மாவுடைய டென்ஷனே ஜாஸ்தியா இருக்கு. இதுல பூர்வ ஜென்ம டென்ஷன் வேற சேர்ந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் யாரையும் பிடிக்காம போயிடும். ஏன் இவரை பார்த்து ரசிச்சு கணவனா ஏத்துட்டோம்னு காரணம் தெரிஞ்சா வெறுப்பாயிடும். இவளை பார்த்து அழகின் ஏமாந்து போனேன்னு அப்புறமா தோணும். எல்லாத்துக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்ம வினை. அது அழகில்லாதது அழகா தெரியறதும், நல்லது கெடுதலா தெரியறதும், கெடுதல் ஓஹோன்னு தெரியறதும் எல்லாம் கர்ம வினை, எல்லாம் பிராரப்தம். அவ்வளவுதான், அத்தனையும் பிராரப்தம். அப்ப இதெல்லாம் தெரியாத வரைக்கும் சமாதானம். அது தெய்வம் நிஜமாவே பெரிய கிருபை பண்ணிருக்கு. நாரதர் சொன்னார், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால எனக்கு இது ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்லை. அதற்கு சந்தோஷம், நல்ல விஷயங்கள் ஞாபகம் இருந்தா குத்தம் இல்லையே. அதனால இந்த மாதிரி பகவத் விஷயங்களை நீ சொல்லு. பிரம்மதேவர் எனக்கு சொன்னார், பகவான் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு எல்லாம் சொன்னார். பகவான் அழகா நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்கள் தோறும் அவதாரம் பண்றேன். எதுக்குடானா, சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காக, காப்பதற்காக. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை அடக்குவதற்காகவும் நிகிரகம் செய்வதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்றார் பகவான். அதனால அந்த பகவானுடைய விஷயங்கள் தான் நம்ம மனசுக்கு சமாதானம். அந்த பகவானுடைய சிந்தனை தான் நம்ம மனசுக்கு தைரியம். அந்த பகவானுடைய நாம ஜபம் தான் நமக்கு நம்பிக்கையை தரும். அந்த பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை தான் நமக்கு பலம் தரும். அந்த பகவானுடைய சக்தி தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அதனால அந்த பகவத் சக்தியை பத்தி பேசும், பகவத் சக்தியை பத்தி கொண்டாடும். இப்பெல்லாம் இந்த சோலார் எனர்ஜி வந்தாச்சு, சூரிய வெப்பசக்தியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதெல்லாம். அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள் எங்கே போனாலும் அதே பேசிட்டு இருப்பாள். இந்த லைஃப் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவா, எல்ஐசி அந்த மாதிரிலாம், கல்யாண வீட்டில் கூட இப்படி உட்காந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு, இல்லை என்ன திடீர்னு போயிட்டீங்கன்னா, கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், சாப்பிட உட்காந்துட்டு இருப்போம், அவளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அதுபோல் அவர் எப்படி அதே சிந்தனையோடு இருக்கார்கள்லவா, பின்னாடி ஒரு திருடன் இருக்கான், எங்கே போனாலும் அவன் திருடுறதுலேயே தான் குறிக்கோளாக இருப்பான். எத்தனையோ இடங்கள் நம்ம பார்க்கலாம், இப்போ எத்தனையோ இடங்கள்லாம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. இந்த திருடுறான் நினைக்கிறவன் அந்த ஆக்சிடெண்ட் ஆன சமயத்தில் கூட மனசாட்சி இல்லாமல் திருடிட்டு தான் போயின்ட்டு இருப்பான், அவனுக்கு வேறு கவலையே இல்லை. இப்போ எத்தனையோ தீவிரவாதிகள்லாம் இருக்கா, குண்டு வைக்கிறது அதை வைக்கிறது, அவளுக்கு வேற ஒரு சிந்தனையும் கிடையாது, அதே தான் சிந்தனை. அதுபோல தெய்வ சிந்தனை விடாமல், இந்த ஐபிஎல்லாம் மேட்செலாம் வந்தாச்சுன்னா நம்ம வீட்டு பசங்க வீட்டில் இன்னைக்காவது இருக்காங்க சாயங்காலத்தானா ஐபிஎல் மேட்ச் இருக்குன்னு அர்த்தம், இல்லடி வீட்டில் இருக்காது, இல்லடி யார் வீட்டில் உட்காந்துருக்கு, வேறு சிந்தனையே இருக்கிறது இல்லை பாருங்க, எனக்கு வேலை இருக்கு அது இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கிறா போல, தெய்வ விஷயத்தில் பூரண ஈடுபாடு இருந்தால் அது பக்தி. அதனால் நீ பாகவதம் எழுதுங்கோ, அந்த பாகவதம் ஜனங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், பிரச்சனைகள்லேருந்து விடுதலையை கொடுக்கும், அறம் பொருள் இன்பம் வீடுன்ற நான்கு விதமான பயன்களை கொடுக்கும், தெய்வ காட்சியை கொடுக்கும், தெய்வ சாநித்தியத்தை கொடுக்கும்ட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 22 அவதாரங்களை நாரதர் சொல்கிறார், 22-24 அவதாரம். அதில் இந்த தசாவதாரம் முழுக்க வந்துடும், மத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி, இந்த தசாவதாரங்கள் வந்துடும். அது இல்லாதபடிக்கு பிருதுமகா சக்கரவர்த்தி அவதாரம், ரிஷப அவதாரம், யஜ்ஞர்ன்ற ஒருத்தரோட அவதாரம், ஹம்ச அவதாரம், கஜேந்திரனை காப்பாற்ற எடுத்த ஹரி அவதாரம், துருவனுக்கு அனுகிரகம் பண்ண அவதாரம், அது இல்லாதபடி நாரத அவதாரம், வேதவியாச அவதாரம், சனகாதி முனிவர்களுடைய அவதாரம், பகவத் பக்தர்கள்லாம் கூட பகவானுடைய அவதாரங்கள் தான். அந்த மாதிரி சொல்லிட்டு இதை நீ விஸ்தாரமாக சொல்லுப்பா, இதை கேட்குற ஜனங்களுக்கு பக்தி ஞானம் ஸ்ரத்தை உண்டாகும், அவர்களுடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தை உணர்வார்கள், அப்போ எல்லாருக்கும் சமாதானம், உனக்கும் சமாதானம் அப்படின்னு சொல்ல அழகாக நாரதர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. குரு நமக்கு வழி காற்றால் அதை பிடிச்சுட்டு நடக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வழி நம்ம சொல்றோம் வழிதான் தெரியலன்ற, வழி காட்டு மாதிரி போகணுமா வேண்டாமா, வழி தெரியல அப்படி ஒரு வீட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் அட்ரஸ் தெரியல, யாரோ ஒருத்தர் போய் அட்ரஸ் கேட்குறேன் இந்த பக்கம் போங்கோ அப்படின்னு அந்த பக்கம் போகணும் இல்லையா, போகலாமா வேண்டாமா இப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா அட்ரஸ் காட்டா காட்டில் போயிட்டே இருக்க போற, அழகா காட்டியாச்சுன்னா போக வேண்டாமா. அதனால நம்முடைய தர்மம் அந்த வழிப்படி போகணும், அது ரொம்ப முக்கியம். இந்த குருவை பிடிச்சாச்சுன்னா வழி சொல்றாங்களா பண்ணணும், கட 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 அந்த வழியில முன்னேறிந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் தர்மம். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகிட்ட சொல்லணும், ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்றது அறிவு இல்லை அப்படின்றோம், அங்கே சத்தங்கத்தை அப்படியா சொல்லணும், ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்றது அறிவு வேண்டாம் அப்படின்னு நான் கேட்குறோம், திருப்பி திருப்பி நாமஜபம் பண்ணுங்கோ பகவான் இருக்கான் காப்பாற்றுவான் சத்தியம். ஏன்னா இதில் களப்போ சளிப்போ வரல, எப்படியாவது நீங்கள் ஜெயிக்கணும், எப்படியாவது நீங்கள் ஜெயிக்கிறத பார்க்கணும், பகவான் கூட இருக்கா நிச்சயமா முடியும். அந்த ஒரு உத்வேகம் ராமானுஜர், ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி நம்மாழ்வார், இத்தனை பெரியவர்கள் எவ்வளவு பிரயத்தனம், எதுக்காகடானா நாம நன்னா இருக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள், வேற ஒரு குறிக்கோளுமே கிடையாது. அதனால பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார், அவ்வளவு வசதி. நாரதர் அழகா சொன்னார், வேதவியாசருக்கு ஆசீர்வாதம் பண்ணார், கிளம்பியாச்சு. வேதவியாசர் நாரதர் சொன்ன விஷயங்களையே நினைச்சார், நாரதர் போனோம் நான் பாட அவர் சொல்லிட்டு போயிட்டார், வழி தெரிஞ்சுடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இப்படி டிவி பார்க்கலாம், வேற ஏதாவது வேலை பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 10 பேரை பார்த்து நாரதர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நான் பாகவதம் எழுத சொல்லியிருக்கேன், நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் மகாபாரதம் எழுதியிருக்கேன் தெரியுமா, இந்த உடனே இந்த பெருமையில் பயப்படாது. குரு ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஆடப்படாது, குரு சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். குரு எனக்கு இதை சொன்னாரே, குரு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரே, நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு தான் இருக்கேன். தூத்துக்குடி வந்த நாள்லேருந்து நிறைய பேர் நோட்டை நீட்டியாச்சு, நிறைய பேர் சைன் எழுதியாச்சு, நிறைய பேருக்கு என்னென்ன விஷயங்கள் துன்பம் நீங்கும் பக்தி வளரும். உடனே திருப்பி இன்னொரு நோட்டை கொண்டு கொடுத்து இதில் என்ன எழுதுறேன்றது தான் தாபம் இருக்கே, ஒழிய எழுதினதை ஃபாலோ பண்ணணும்னு வரமாட்டேங்கிறது. இனிமேல் யாரும் நோட்டை நீட்டுவீங்க, நோட்டை நீட்டுக்கு பரவாயில்ல எழுதுறான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும். சும்மா எங்களுக்கு என்ன போர் அடிக்கிறதா உட்காந்து கையெழுத்து போடுறதுக்கு, அப்படி பெருமையா இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த விஷயங்களை எழுதி கையெழுத்து போடுறோம். அப்ப அந்த விஷயங்களை பிடிச்சுண்டு அதுல ஈடுபட்டு ஜெயிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். அழகா வேதவியாசர் நாரத சொன்னபடா உட்கார்ந்தார், அழகா தியானம் பண்ணார், அவருடைய ஹிருதயத்துல பூரணமா இந்த பாகவதம் தெரிஞ்சது. அது அப்படியே எழுதுறார் 18,000 ஸ்லோகமா. அப்படியே வேதத்தினுடைய சாரம், நிகம கல்ப தரோர் கலிதம் பலம். இது அழகான பழம். எப்பேற்பட்ட பழம்னா, வேதம்ன்ற மரத்திலேருந்து நன்னா தானா பழுத்து தானா கீழே விழுந்த பழமா. நிகம கல்ப தரோர் கலிதம், அழகா வேத மரத்திலேருந்து விழுந்துதான். நிகம கல்ப தரோர் கலிதம், சாதாரணமா விழுந்த பழம் இல்ல, சுகபிரம்மம்ன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட பழம். வேதவியாசருடைய பிள்ளை, ஒரு கிளிக்கு பிறந்த பிள்ளை சுகபிரம்ம மகரிஷி. ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கி ஜெய். சுகபிரம்ம மகரிஷி ரொம்ப பெரியவர், எப்பொழுதுமே பகவத்யானத்தில் இருக்கிறவர். அவருக்கு வேதவியாசர் அந்த பாகவதத்தை எழுதிட்டு சொல்லி கொடுத்தார். சுகபிரம்மம் அதை நன்னா கேட்டு அவரே தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அழகா அந்த பாகவதன்ற பழத்தை கொத்தி சம்சாரிகள் பக்கத்துல போட்டுட்டாராம். பரீட்சத்தை காரணமாக கொண்டு நாமெல்லாம் அனுபவிக்கும்படியா, நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா. முதல்ல தியான ஸ்லோகத்துல இது ஒரு ஸ்லோகம், இந்த பேப்பர் வச்சிருக்கீங்க அதை பாருங்க. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத திரவ சம்யுதம். சுகபிரம கொத்தி போட்ட பழம். நிகம கல்ப தரோர் கலிதம் பலம், பலம்னா பழம். நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருத திரவ சம்யுதம். சுகபிரம்மன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட பழம், அமிர்தமயமாக நிரம்பியிருக்கிற பழம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுக்காக. ஏ ஜனங்களே, இந்த பாகவதம்ன்ற பழத்தை அழகா குடிச்சுட்டே இருங்க, சாப்பிடுங்கோ குடிங்கோ. எவ்வளவு நாள்னா மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையும் வரை இந்த பாகவதத்தை முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக வையத்து வாழ்வீர்கள். இந்த பாகவத்தை நன்னா சாப்பிடுங்கோ, இது எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதுன்ற அந்த சுகபிரம்மத்துக்கு வேதவியாசர் சொன்னார். இந்த வேதவியாசர் சொன்ன பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி பரிஷத்து மகாராஜனுக்கு சொன்னார். பரிஷத்து மகாராஜன் யார் அப்படின்னா, பாண்டவ வம்சத்தினுடைய குழந்தை. பெரிய மகாபாரத யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்துடுற, விழுந்தாச்சு. அப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு ஜெயிக்கிற சமயத்துல அஸ்வத்தாமன் திரௌபதியுடைய தூங்கின்னு இருக்கிற 5 குழந்தைகளுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். திரௌபதி எப்பேற்பட்ட பக்தை, ஆனா அவ குழந்தையுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான் இந்த அஸ்வத்தாமன். அப்ப திரௌபதி பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறா. உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போய் இந்த அஸ்வத்தாமனை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிக்க வைக்கிறான். அப்ப திரௌபதி கைகூப்பின்னு சொல்றான், அஸ்வத்தாமனை ஒன்னும் பண்ணாதீங்க, இந்த புத்திர சோகம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப இவனை வெட்டி போடுறதுனால எனக்கு ஒன்னும் குழந்தைகள் கிடைக்க போறது கிடையாது. அந்த குழந்தைகளுடைய சரீரத்துக்கு இவ்வளவுதான் ஆயுசு, இருக்கிற வரைக்கும் நன்னா இருந்தா சௌக்கியமா இருந்தா. என் குழந்தைகள் இப்ப இல்லை, எனக்கு துக்கமா இருக்கு, ஆனாலும் இதுவும் நன்மைக்கு. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு இதை பண்ணியிருக்கா. அதனால நான் படுற துன்பத்தை இந்த அஸ்வத்தாமனை கொண்டு போட்டு அவ அம்மா பட வேண்டாம், அவர் நன்னாவே இருக்கட்டும்னு சொல்லி அந்த அஸ்வத்தாமனை நமஸ்காரம் பண்றா. மகா பாபி கொலகாரம் போய் யாரும் நமஸ்காரம் பண்ணுவாளானா? அஸ்வத்தாமனுடைய அப்பா துரோணாச்சாரியார் இவர்களுக்கு குரு. அஸ்திர சஸ்திர வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் இல்லையா? இன்னைக்கு யுத்தத்தை வாழலாம் ஜெயிச்சிருக்கானா? இவர் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த அந்த யுத்த நியதிகள்லாம். அதனால துரோணாச்சாரியர் பிள்ளைய கொண்டு போடப்படாது அப்படின்னு திரௌபதி சொல்ல, பகவான் கிருஷ்ணன் கண்கள் அப்படி கண்ணீர் வெளியிடுறான். ஏ திரௌபதி எத்தனை பக்குவப்பட்டா! இதே திரௌபதி தான் யுத்தத்துக்கு முன்னாடி சபதம் பண்றா, துச்சாதன் ரத்தத்தை எடுத்து கூந்தல தடவணுன்றா. இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே என்னத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டை, என்னத்தை பெருசா சாதிச்சுட்டோம், என்ன பெரிய சபதம் பண்ணோம், எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஜெயிக்கிறத விட்டு விட்டு ஒருத்தனை ஒருத்தர் சாபத்தை போட்டுண்டு இருக்கிற வாழ்க்கை இப்படி வீணடிச்சுட்டோமே. எப்பொழுதுமே மரணத்துல நிறைய விஷயங்கள் புரியுது. ஜனத்தை விட மரணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை காட்டி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மரணமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மரணமும் சொல்றது இதுதான், நம்ம வாழ்க்கையும் நிலையில்லை, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். அதனால யார் மேலேயும் வெறுப்போ கோபமோ எதுவுமே வேண்டாம், நம்ம பாடு பக்தி பண்ணுவோம், நாமஜபம் பண்ணுவோம். திரௌபதி இப்படி சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அழகா அஸ்வத்தாமனை விட்டுவிட்டார்கள். திரௌபதி எல்லாம் பகவான் ஸ்தோத்திரம் பண்ணா, பகவான் பார்த்தார், அழகா பகவான் கிளம்புறார். சரி உங்களெல்லாம் நீங்களாம் ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். மகாபாரதத்தினுடைய முடிவு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பம், அப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. அப்ப பகவான் கிளம்புறார் துவாரகைக்கு, தன்னுடைய ரதத்துல ஏறி அஸ்தினாபுரத்திலேருந்து கிளம்புறார். அஸ்தினாபுரம் தான் டெல்லி, இந்திரபிரஸ்தம், அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் எல்லாம் டெல்லி, நியூ டெல்லி. இதுதான் இன்னைக்கும் பாருங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் டெல்லி தான் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கு. அந்த காலத்திலேருந்து பாண்டவர்கள் காலத்திலேருந்து டெல்லி ஆள்றவா தான் பாரத தேசத்துக்கு, நல்லா ஆளக்கூடியவா பாரத தேசத்துக்கு வரணும், இந்து தர்மம் ஜெயிக்கணும், நாம வாழ்ந்து காக்கணும், நம்முடைய கோவில்கள் நன்னா ஆகணும், எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. நான் அரசியல் பேசலை, தேசத்தை பற்றி பேசிட்டுருக்கேன். என் தேசம் ஜெயிக்கணும், என் மக்கள் ஜெயிக்கணும், நம்முடைய இந்து தர்மம் ஜெயிக்கணும். அந்த மாதிரி அந்த அஸ்தினாபுரத்துலேருந்து பகவான் கிளம்புறார். அஸ்தினாபுரம் டெல்லின்னு சொல்லிட்டேன். துவாரகான்றது குஜராத் பக்கம், அங்கே இருக்கு. அவ்வளோ தூரம் பகவான் பிரயாணப்படுறார், கிளம்பணும். கிளம்புற சமயத்தில் உத்தரை ஓடி வரார் அர்ஜுனனுடைய மருமகள். ஆச்சரியமாக ஓடி வந்துட்டா அபிமன்யுவுடைய மனைவி. அபிமன்யுவும் யுத்தத்தில் சக்கரவியூகத்தில் இறந்து போயிடுறான். கர்ப்பவதியா இருக்கா, ஓடி வரா. பாஹி பாஹி மகாயோகின்னு தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத்தவயம் பஷ்யேயத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். கிருஷ்ணா காப்பாத்துப்பா, இங்க எல்லாரும் பரஸ்பரம் விரோதிகளாக இருக்காப்பா, நீ மட்டும்தான் எங்களுக்கு என்னைக்குமே ஆத்மபந்துவா இருக்காயிடா. கிருஷ்ணா என்னை காப்பாத்துப்பா, என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய காப்பாத்து, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்காகத்தான் நான் வீடுகார் போன பிறகு கூட உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த குழந்தையுடைய கொழுந்தை என் வயிற்றுல இருக்கு, அந்த குழந்தைய நீ காப்பாத்து, உன்னால காப்பாற்ற முடியும். அது என் குழந்தை இல்லை, உன்னுடைய குழந்தை. கிருஷ்ணா இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், குழந்தைய காப்பாத்து, இதை நல்லபடியா கொண்டு வா, இதை நல்லபடியா பார்த்துக்கோன்னு சரணாகதி பண்ணான். எல்லா அப்பா அம்மாக்களும் உன் குழந்தைகளுக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க, இது உன் குழந்தை, நீ நல்லபடியா அந்த குழந்தைய காப்பாத்து, இந்த குழந்தைய ஜாகிரதையா வச்சுக்கோ, இந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு நீங்க பிரார்த்திச்சுக்கணும். அம்மா பண்ற பிரார்த்தனைக்கு பகவான் உடனேயே செவி சாய்க்கிறா. அதனால பிரார்த்தனை பண்றது உங்க தர்மம், நிச்சயமா வீண் போகாது. நன்னா ஞாபகிச்சுக்கோங்கோ, பிரார்த்தனைக்கு அத்தனை பலம் உண்டு. கிருஷ்ணனிடத்துல அழகா கிருஷ்ணா அது பகவான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு டைம் பார்த்து மேலே கொண்டு வச்சுட்டு வைக்கிறேன். ஆரம்பத்திலே வச்சுருக்கலாமோ, ஆரம்பத்திலே ஏன் வைக்கலன்னு கேட்கல நான். சுத்தம் என்னடா அப்படின்னா, இந்த தாயை பற்றி பேசும்பொழுது, பக்தியை பற்றி பேசும்பொழுது, பிரார்த்தனையை பற்றி பேசும்பொழுது, இது சத்தியம்னு தெய்வம் நிரூபணம் பண்ணுறது. அதுக்காக சொல்லவர் அந்த பிரார்த்தனை வீண் போகவே போகாது. அழகா பிரார்த்தனை பண்ணிட்டாள் இந்த உத்தரை. பஞ்சபாண்டவர்களும் பார்த்தா கை கூப்பறா, குந்தி பகவானை பார்த்து கை கூப்பறா, திரௌபதி கை கூப்பறா, இந்த வம்சத்தை காப்பாத்தி கொடுப்பா, வம்சம் நன்னா இருக்கண்டா கிருஷ்ணா, உன் குழந்தைன்னு பிரார்த்திக்கிறா. உடனே பகவான் பார்த்தா அதே சமயத்துல அஸ்வத்தாமன் அஞ்சு பிரம்மாஸ்திரங்களை விட்டிருக்கான், பாண்டவர்கள் அழிக்கிறது. இவ்வளவு பண்ண பிறகு கூட அவன் மாறல பாருங்க, அதான் கஷ்டம். அதே சமயத்துல பகவான் பார்த்தான் தன் சக்கராயுதம், பகவானுடைய சுதர்சன சக்கரத்துக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. ரொம்ப விசேஷமானது பகவானுடைய சுதர்சன சக்கரம், பக்தர்களை எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடியது சுதர்சன சக்கரம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிற சமயத்திலேயே சங்கு சக்கர கதாபத்மம் வச்சுட்டு தான் காட்சி கொடுக்குற, அந்த சக்கரத்தை வச்சுட்டே தான் அப்படி காட்சி கொடுக்குறார். இந்த சக்கரம் அத்தனை விசேஷம், திருப்பதி பெருமாள் வச்சுருந்துருக்கார் இல்லையா, நம்பெருமாள் வச்சுருந்துருக்கார் இல்லையா, அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் வச்சுருந்துருக்கிறது பிரயோக சக்கரம். திருப்பதி பெருமாள் இப்படி வச்சுருந்துருக்கார் இல்லையா, நம்பெருமாள் சக்கரம் இப்படி திரும்பி இருக்கும், சக்கரம் இப்படி விட்டா அப்படி பறக்கிற மாதிரி ரெடியாக வந்து நிற்கும், பிரயோக சக்கரம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அந்த பிரயோக சக்கரத்தோட பகவான் சக்கரத்தை கொண்டு இந்த பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினார். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு குட்டி கிருஷ்ணனா இந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தில் சுவாமி நுழைஞ்சுட்டான். உலகத்தையே காக்கிற சுவாமி வைத்தமான வயிற்றுக்குள் நுழைஞ்சா அப்படி இருக்கும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் வயிற்றுக்குள் நுழைஞ்சு இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், பாண்டுரங்கன் வயிற்றுக்குள் நுழைஞ்சா அப்படி இருக்கும், துவாரகாதீசன் வயிற்றுக்குள் நுழைஞ்சா அப்படி இருக்கும், சுகமாக இருக்கும், அவ்வளோதான், வேற வார்த்தையே சொல்ல முடியாது, அவ்வளவு அனுபவிக்க முடியும். திரும்பவும் சொல்றேன், ஏ வைத்தமானதி வயிற்றுக்குள் வந்து இரேண்டா அப்படின்னு கேளுங்கோலே, கண்டதை கேட்கல ஒன்று. ஆ, வயிற்றுக்கு அது கிடைச்சா நன்னா இருக்கும், நாக்குக்கு காஃபி கிடைச்சா நன்னா இருக்கும், கொஞ்ச நாள் இப்படி வித்தியாசமா கேட்டு பாருங்கோலே, ரங்கா என் வயிற்று கொஞ்ச நாள் இருக்கேன், 70 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் கர்ப்பவதி நான் சொல்லவே இல்லை, நன்னா ஞாபகம், வயிற்றுக்குள்ள வர்றதுன்னா கர்ப்பவதி இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்ம உடம்புக்குள்ள தெரியும், ஆண்களுக்கு கூட உணர முடியும். நிறைய மகாத்மாக்கள்லாம் பிரத்யக்ஷமா உணர்றாரு. ரமண மகரிஷி, ரமணர்லாம் டெய்லி அருணாச்சலேஸ்வரரை போய் பார்க்கவே இல்லை, ஒரே ஒரு பாதி வந்து உட்காந்துட்டார். இப்போ எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தாருன்னா, தனக்குள்ளே அழகாக அருணாச்சலேஸ்வரரை டெய்லி அனுபவிச்சுட்டார். அதனாலே அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க, ரங்கா எனக்கு காட்சி கொடுப்பா, பாண்டுரங்கா என் வயிற்றுக்குள்ள வாப்பா, ஹே வைத்தமானதி என் வயிற்றுலேருந்து படுத்துக்கோப்பா, சும்மா பிரார்த்தனை பண்ணுங்க. இது என்ன கஷ்டமா, காசா பணமா, ஒன்றும் டைம்லாம் வேண்டாம், ராத்திரி படுத்துட்டு இருக்கலாம், போர் அடிக்கிறதா, சும்மா கேட்டு வாங்கிக்கோல, டக்குன்னு ஒரு நாள் வயிற்று தெரிவார், திடீர்னு ஒரு நாள் தெரிவார், இன்றைக்கே கூட தெரிவார், உங்களுடைய தாபத்தை பொறுத்து. காட்சின்றது நிச்சயமாக தெய்வம் கொடுக்கும், அது எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறதுன்றது உங்களுடைய தாபம் பசியை பொறுத்து அமையாது. ரங்கநாதர் வந்து படுத்துனா அப்படி இருக்கும், அனந்த பத்மநாப சுவாமி படுத்துனா அப்படி இருக்கும், ரொம்ப பெரியவர் வேற, திருவெட்டார் ஆதிகேஸ்வர் 22 அடி, அப்பா பாண்டவர் தூதன், காஞ்சிபுரத்துலேயே பார்க்கணும், ஜம்முன்னு உத்தரத்தில் தலையடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பார், அவரெல்லாம் வயிற்றில் வந்து உட்காரணும், சுகமாக இருக்கும். அப்போ அந்த வயிற்றுச்சலே வராது, நமக்கு தெரியாமல் வயிற்றுச்சல் வந்துடுறது இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லுவாங்க, எனக்கு வயிற்றுச்சலே கிடையாது, யாராவது சொன்னால் சத்தியமாக பொய், அவளுக்கெல்லாம் நடக்கிறது அதே வயிற்றுச்சல் தான், பாவி படிக்கலை அவனுக்கெல்லாம் பாரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற வயிற்றுச்சல் தான், அவள்லாம் ஒரு அழகு, அவனுக்கு பாரு எவ்வளோ அழகான ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கான், வயிற்றுச்சல் தான். இந்த பசங்க சொல்லும், அவன் படிக்கவே இல்லை, நான் விழுந்து விழுந்து படித்தான், அவன் 450 மார்க் வாங்கிட்டு, எனக்கு 400 தான் கிடச்சு, வயிற்றுச்சல், ஐயோ என் வீட்டில் மட்டும் கரண்ட் போச்சே அதுவும் வயிற்றுச்சல் தான், எல்லாருக்கும் போகலையே எனக்கு மட்டும் போயிடுச்சு அதுவும் வயிற்றுச்சல் தான், நிறைய பேர் ராத்திரி தூக்கம் வராது, எல்லாரும் நல்லா தூங்குறாங்க எனக்கு தூக்கமே வரலையே வயிற்றுச்சல் சொல்லிட்டு போகலாம், நமக்கு நல்லாவே வயிற்றுக்க ஆரம்பிச்சிடும், வைத்தறிச்சல் வேண்டாம், உள்ளுக்குள்ள வயிற்று பால வாக்கா மாதிரி தெய்வ சிந்தனை, பிரார்த்தனை பண்ணுங்க, விளையாட்டு போல சும்மா தோணும் பொழுதெல்லாம் பகவானை வயிற்றுக்குள் வந்து காட்சி கொடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, சத்தியமா பிரார்த்தனை பலிதமாகும். அனுபவத்தில் சொல்றேன், பக்தி வீண் போகவே போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. அத்தனை ஆச்சரியம், அழகா அந்த உத்தரையன் கர்ப்பத்தில் பகவான் உள்ளே நுழைஞ்சுட்டார், அவளுக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் வழியிறது, என்னன்னா வெளியில ஒரு கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கா, ரதத்துல உட்காந்து இருக்கா, கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு தெரியறது அவளுக்கு மட்டும்தான் தெரியறது, தன் வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு கண்ணன் வந்திருக்கா, அவளுக்கு தெரியறது இவளுக்கு தெரியறது கண்ணனுக்கு தெரியும், கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு தெரியறது, அது பார்க்கறது முழிச்சு முழிச்சு, யார் இவர், அழகா இருக்காரு, அது உள்ளுக்குள்ள அந்தரியாமையே பகவான் காட்சி கொடுத்துருக்கான் ஏற்கனவே, அப்போ கையெல்லாம் கூப்பிக்கிறது பகவானை பார்க்கறது, நன்னா பகவானத்தை சுத்தி சுத்தி வர கையில கதையை வச்சுட்டு சுத்தி 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 இந்த அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்தை அழிக்கிறான். இந்த குழந்தை கர்ப்பத்திலேருந்து பார்க்கறது பகவானுடைய நீலமேக சாமலமான ரூபம், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாய், பிரசன்னமா சிரிச்சுட்டே சண்டை போட்டுருக்கான் பகவான் இந்த குழந்தைய சுத்தி சுத்தி. சாதாரணமா கோவில்ல நம்ம சுவாமிய பிரதட்சணம் பண்ணும், சுவாமி நம்மள பிரதட்சணம் பண்ணா எப்படி இருக்கும், இன்னைக்கு தேர் பாகம் பிரியாள் சங்கர ராமேஸ்வரோட தேர், அப்போ நடுவில் இருக்கிறவாள் சுவாமி தாயார்தானே பிரதட்சணம் பண்ணுறா, நடுவில் வீடுகள் கடைகள்லாம் இருக்கு, இவா வந்து இப்படி கை கூப்பிட்டு போய் கடையில் உட்காந்துருவா, அப்போ அந்த கடைவீதி முழுக்க ரதவீதி முழுக்க சுற்றும் பொழுது இந்த ரதவீதிக்குள்ளே இருக்கா பாருங்க, அந்த வீட்லேயோ கடையிலையோ அங்கே சும்மா நிற்கிறா பாருங்க, அப்போ தாயாரும் சிவபெருமானும் இவாளை பிரதட்சணம் பண்ணுறான், அதுக்காக சுத்த வேண்டாம் நம்ம இடத்த நின்றுலாம் அர்த்தம் இல்லை, அஞ்சு கிட்ட சேவையில் நடுவில் இருக்கிறவாள் பார்க்குறான். ஆச்சரியம், இந்த திருவனந்தபுரம் போனோம்னா உற்சவம் நடக்கும், அப்போ அங்கே உள்ளே நுழைஞ்சாச்சுன்னா உள்ளுக்குள்ளே நின்றுட்டோம்னா திரும்பி நகர முடியாது, இப்போ 3 பிரதட்சணம் பண்ணுவார், அனந்த பத்மநாப சுவாமி 1,00,000 கோடி பெருமாள் வேற அப்படியே பிரதட்சணம் பண்ணுவார். உள்ள நிக்கிறவாள் சுவாமி பிரதட்சணம் பண்ணி போவார் 3 ரவுண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம், சுவாமியை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணாலே வசத்தின்னா சுவாமி இங்க உள்ள இருக்கிற ஜனங்களை 3 தடவை அப்படியே பிரதட்சணம் பண்ணார். அவ்வளவு ஆச்சரியம். அதுபோல இந்த குழந்தைய சுத்தி 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 வரான பகவான் கிருஷ்ணன், எவ்வளவு சுகமா இருக்கும். இவ கைய கூப்பி இந்த கிருஷ்ணா 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 சத்தியம். அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ள அப்படி கை கூப்பின்னு இருக்கு. நிஜமாவே நீங்க சத்தியோட நாம ஜம்மனெல்லாம் அவங்களை சுத்தி பகவான் ஓடுறது உணர முடியும், இப்ப கூட உணர முடியும். சத்தியமா நம்ம நாமஜபம் பண்ணவே பகவான் நம்மளை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கான். இந்த குழந்தைகள்லாம் அம்மா அப்பா உட்காந்து சுத்தின்னு இருக்கும் தெரியுமா, இந்த குருக்களிக்கா முந்திரிக்கான்னு சுத்துவோம், நிறைய நிறைய சுத்திவா அப்படின்னு ஒண்ணு. சத்தியமா யார் நாமஜபம் பண்றார்களோ அவர்களை தெய்வம் சுத்தின்றே இருக்கும். ராமானுஜர கிருஷ்ணர் பகவான் சுத்தின்னு இருந்தான் காண கிடைக்கிறது. சத்தியம் அப்படி சுத்தின்றே இருப்பான். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் வரும்பொழுதோ கவலை வரும்பொழுதோ கண்ணை மூடி நாமஜபம் பண்ணுங்க, உங்களை சுத்தி பகவான் இருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியம் அழகாக அப்படி உள்ள சுத்தின்றே இருக்கான் பகவான். எல்லாருக்குள்ளேயும் சுத்தின் இருக்கான், எல்லாருக்கு வெள்ளையும் சுத்தின் இருக்கான். அழகாக அவள் பிரார்த்தனை பண்றா, உள்ளுக்குள்ள பகவான் சுத்தரான், இந்த பரீட்சித்த பகவான் காப்பாத்தி கொடுத்துட்டான். அழகா குந்தி தேவி பார்த்தா கையை கூப்பிண்டா, கிருஷ்ணா நாங்க என்னடா பண்ண போறோம், ஒரு கைமாறு எங்களுக்கு கிடையாது, இப்படி எங்க குடும்பத்தை பார்த்து 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 காப்பாத்திருக்கியப்பா, நாங்க கேட்கறதுனா திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணா காப்பாது. இவ்வளவு அதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா காப்பாதுன்னு கதறினோம்னா பிரார்த்தனை பண்ணோம்னா சத்தியமா பகவான் ரட்சிக்கிறான், ரக்ஷகன் கைவிட மாட்டான். குந்தி தேவி பார்த்தா வயசானவள், இள வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டவள், சின்ன வயசுலயே கணவனை இழந்தவள், 5 பிள்ளைகளை வச்சுட்டு படாத பாடு பட்டவள், அந்த குழந்தைகளை கொலை பண்றதுக்கு வேற திருதராஷன் சகுனி துரியோதனன் கர்ணன் இத்தனை பேரும் பிரயத்தனம், இவ்வளவும் தாண்டி மறைமுகமாக நேர்முகமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சாச்சுன்ற சமயத்துல அஸ்வத்தாமன் ஒரு அஸ்திரம் போட்டிருக்கான். இவ்வளவு நிஜமாவே குந்தி மாறா நமக்கு யாருக்குமே கஷ்டம் கிடையாது, நன்னா ஞாபகம். அவ்வளவு கஷ்டத்திலையும் கண்ணன் காப்பாத்திட்டான். குந்தி கைய கூப்பிண்டா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய சொல்லுங்க, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. ய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம.
கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம.
பாகவத்தோட ஒரு ஸ்லோகம் இது. பாகவத்தில் ரொம்ப விசேஷம் ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷம். குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருவஸ்துதி, பிரஹ்லாதஸ்துதி, கோபிகா கீதம், ருத்ரகீதம், அந்த மாதிரி நிறைய உண்டு. அதில் முதல் ஸ்கந்தத்தில் ரொம்ப விசேஷம் இந்த குந்தி ஸ்துதி. குந்தி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது. என்னடா அர்த்தம்னா கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணனா கருப்பு, சச்சிதானந்த ரூபன் அர்த்தம் உண்டு. பரமாத்மாவுக்கு நமஸ்காரம், கிருஷ்ணாய நமோ நமக. வாசுதேவாய, வசுதேவ புத்திரனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச தேவகியினுடைய நந்தனனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய ஊர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன். அதான் நந்த கோப குமாராய, நந்தகோபனுடைய குமாரன். கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் பார்த்துக்கோ. முதல்ல பரமாத்மா பகவான் இவ்வளவு கீழே இறங்கிருக்கான. கிருஷ்ணாய பரமாத்மா, வாசுதேவாய வசுதேவ புத்திரனா வந்தான், தேவகி நந்தனாய ச தேவகியோட கர்ப்பத்தில் இருந்தான். அவனே நந்த கோப குமாராய, நந்தகோபனோட குமாரனா வந்து வளர்றான். கோவிந்தாய, அவனே குன்றமேந்தி குளிர்மழை காத்தான். பேர்பட்டவனுக்கு நமோ நமஹ, நமஸ்காரம், நமஸ்காரம். டெய்லி ஒரு தடவை சொல்லுங்க. எப்பெல்லாம் தோன்றதோ சொல்ல. அதுக்கு ஒன்றும் நேரம் காலம் நியமங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம். பல் தேய்க்கும் போது கூட சொல்லலாம், போர் அடிக்கும் போது சொல்லுங்கோ. பெருமைக்காக கூட சொல்லுங்க, எனக்கு தெரியுமே பாகவத வருஷம் உனக்கு தெரியுமா, கொக்கு கூட காட்டுங்க, தப்பே இல்லை. அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு மரியாதை உண்டு, அவ்வளவு பலம் உண்டு. திரும்பி ஒரு தடவை சொல்லலாமா? இந்த பாகவதம் கடகடன் கதையை ஓட்டுறதுக்காக இல்லை. ஒரு ஏழு நாளுக்குள்ள பகவானை புரிஞ்சுடணும், பகவானை உணர்ந்துடணும், பகவான் அனுபவிக்கணும், அதெல்லாம் தானாக வந்துடும். இந்த பாகவதம் ஒரு ஸ்லோகம் சொல்றது பாக்கியம் கிடைச்சினா கூட இந்த ஒரு ஸ்லோகத்துக்காகவே பகவான் நமக்கு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணுவார். ஏ குந்தி சொன்னது இந்த பசங்க சொல்றாள் அப்படின்னு ஒரு கிருபை. ஸ்பீக்கரும் சொல்றது வேற ஒன்றும் இல்லை. அதுவும் எவ்வளோ நேரம் தான் இருக்கும் இல்லையா? கிருஷ்ணாய வாசுதேவாய நந்த கோப குமாராய கோ. அபாடா, தெளிவா இருக்கீங்களா? அதான் வேணும் எனக்கு. நான் தப்பா சொல்ல, நீங்க கண்டுபிடிச்சாலும் எனக்கு தப்பே கிடையாது. இந்த குழந்தை வீட்டை வேணுன்ட்டேவே அதுக்கு தெரிஞ்ச பா, நமக்கு தெரிஞ்ச திருப்பாவையோ ஏபிசிடியோ தப்பா சொல்லுவோம். ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு அப்பா மூணு அப்படின்னும். அதுதான் இது. கிருஷ்ணாய நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், வசுதேவ புத்திரனுக்கு நமஸ்காரம், தேவகி குழந்தைக்கு நமஸ்காரம், நந்தகோபருடைய குமாரனுக்கு நமஸ்காரம், கோவிந்தனுக்கு நமஸ்காரம். அப்ப இந்த ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணனுடைய அஞ்சு நாமங்களை சொல்லி அஞ்சு நமஸ்காரம். கிருஷ்ணன் வாசுதேவ குமாரன், வாசுதேவ சுதனாயிடுறான், தேவகி நந்தனன் சொல்றார், நந்தகோப குமாரன், கோவிந்தன். அஞ்சு நாமங்கள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று அப்படின்றாள் ஆண்டாள். ஒரு ஸ்லோகம் இந்த கிருஷ்ணாய வாசுதேவாய நந்தனாய ச நந்த கோப குமாராய
கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அந்த கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான், உங்க வசுதேவ குழந்தை என்னை காப்பாற்றுவான், தேவகி கர்ப்பத்தில் வந்தவன் எனக்கும் காட்சி கொடுப்பான், நந்தகோபகுமாரனா வந்தவன் என்னையும் ரட்சிப்பான், கோவிந்தனா இருந்து மழையிலிருந்து காப்பாற்றுவான், என்னையும் காப்பாற்றுவான், பகவான் கைவிட மாட்டான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. டெய்லி எழுதி கூட பார்க்கலாம். நிறைய பேர் பாகவதத்தை அப்படியே புக்கை பார்த்து ஸ்லோகம் ஸ்லோகமா எழுதுறதுன்னு வழக்கம் வச்சுருக்கார்கள். நான் தெரிஞ்ச ஒரு பாட்டி, அவளுக்கு என்னைக்கு பாகவதத்தை பத்தி உணர்ந்தாலோ அன்னியிலேருந்து தன் மூச்சடங்குற வரைக்கும் நிறைய தடவை பாகவத எழுதியாச்சவ. புஸ்தகம் வச்சுப்பா, இப்படியே பார்த்து எழுதுவா. அப்படியா 18,000 ஸ்லோகத்தையும், 18,000 ஸ்லோகம் அப்படி கூட நீங்க பண்ணலாம். பாகவத புஸ்தகத்தை வச்சுட்டு ஒரு நோட்ல ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ 10 ஸ்லோகமோ சும்மா எழுதிட்டு வாங்கோ, அது கூட பிரயோஜனம் தரும். உங்களுக்கு அர்த்தமே புரிய வேண்டாம், அர்த்தமே புரிய வேண்டாம், ஒன்னே ஒண்ணு எல்லாம் கிருஷ்ணன், பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி. பாகவதத்தில் சொல்லும்போது அஸ்வயம் கிருஷ்ணன், அவ்வளவுதான். அது மாதிரி பாசுரத்தை எழுதலாம், நிறைய டைம் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு. இதெல்லாம் எழுதும் பொழுது நமக்கு இன்னும் பலம் கூடும். நேரங்கள் எப்பெல்லாம் கிடைக்கும், ராத்திரி ஒரு 10 ஸ்லோகம் எழுதிட்டு கூட படுத்துக்கோங்க. பகவான் நாமத்தையும் எழுதலாம், ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் நிறைய எழுதலாம். இந்த மாதிரி ஸ்லோகங்களையும் எழுதலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ இதையே பாண்டரங்கனையோ துவாரகாதீசனையோ வைத்தமாநிதியையோ ரங்கநாதனையோ வைகுண்டபதியையோ மனசில் நினைச்சுண்டு சொல்லுவோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம.
வருது இல்லையா? இது நிறுத்தணும்னு தோணல இல்லையா? அப்ப பகவானுடைய நாமத்தை சொன்னா சமாதானமா தானே இருக்கு. பெருசா யாரும் சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் கிடையாது நம்ம யாருமே. தெளிவோட இருந்தா சந்தோஷம், பெருசா சம்ஸ்கிருதம் தெரியாது. ஆனா பாகவத ஸ்லோகம் வருதா இல்லையா? அப்ப சொல்லலாமே. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிடுவோம். 18,000 ஸ்லோகத்துல இந்த 7 நாளைக்குள்ள ஒரு 7 ஸ்லோகம் நிச்சயமா தெரியணும். ரொம்ப சின்ன இந்த மாதிரி சுலபமா இருக்கிற ஸ்லோகங்களாகவே சொல்லு. ரொம்ப கடினமான ஸ்லோகம் நிறைய உண்டு, அது வேண்டாம். நம்மெல்லாம் குழந்தையாவே இருக்கும், பெரிய மனுஷால் ஆகவே வேண்டாம். குழந்தையாவே இருந்து கத்துக்கும். அப்ப எல்லா ஜாதிக்காரர்களும் தானே இருந்தோம், எல்லாருக்கும் தானே வர்றது. இது சம்ஸ்கிருத பாஷை தான், தேவ பாஷை தான், வேதவியாசர் எழுதினது தான், எல்லார் வாயிலையும் நுழைஞ்சுதானே வருது. யாருக்கா வரலன்னா சொல்லுங்க. எல்லாருக்கும் வருது இல்லையா? கிருஷ்ணாய வருது, வாசுதேவாய வருது, தேவகி நந்தனாயச்சா வருது, நந்த கோப குமாராய வருது, கோவிந்தாய வருது, நமோ நமக வருது. அப்ப கிருஷ்ணனும் வருவோம், அவ்வளவுதானே. அப்ப இது வரும்னா கிருஷ்ணன் வந்துதானே ஆகணும், நிச்சயமா வருமே. கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. பிரிய சமப்பட்டோமா? ரெடி காலத்துல விரதம் இருந்தோமா? ரெடி ராத்திரி விரதம் இருந்து சொல்ல போறோமா? ஒத்த கால நின்னோமா? ஒண்ணும் கிடையாது. சௌக்கியமா உட்காந்து ஜாலியா சொன்னோம். இவ்வளவுதான் பக்தி. சுலபமானது, ஈஸி, ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட்டுக்கவே வேண்டாம். நீங்க பெரியவான்ற நினப்பும் வேண்டாம். நான் பக்த சிரோன்மணி என்ன மாதிரி நாமஜபம் பண்றதுக்கு ஆள் இல்லை, அந்த திமுறும் வேண்டாம். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாள், எனக்கு இதுதான் வரும். கிருஷ்ணா கிருப பண்ணு. பகவானுடைய கருணையை பெருசா நினைக்கணும். நம்முடைய பக்தியை ஒரு நாளும் பெருசா நினைக்க கூடாது, நன்னா ஞாபகம். நம்முடைய பக்தியை பெருசா நினைச்சிட்டோம்னா கஷ்டம், கடவுளை அனுபவிக்க முடியாது. பகவான் பெரியவன் நினைக்க நினைக்க வித விதமான அனுபவங்கள் தானா வரும். அப்ப நீங்க ராத்திரி ஸ்லோகம் சொல்லிட்டு படுக்கலாம் இல்லையா? ஒரு 10 தடவை காத்தால எழுந்துட்டு காத்தால சும்மா எழுந்து சொல்லலாம் இல்லையா? இப்ப கோபம் வரும்பொழுது கூட இதை சொல்லலாம் இல்லையா? வாயில கண்ணா பின்னான்னு கண்டபடி திட்டுறத. அப்ப அந்த வாயில இது வருது இல்லையா? அப்ப இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் பலம் தானே கூடுறது. இப்ப திட்டம் திட்டி முடிச்சோன்னு அப்படியே தலையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் களைச்சு போகிறது. இப்ப இது சொன்னோம், உடம்பு களைச்சா போச்சு, ஃபேன் இல்ல, வேர்க்கிறது. ஆனால் உடம்புல பலம் கூடிண்டு தானே இருக்கு. எனக்கு ஃபேன் இருக்கு, உங்களுக்கு இல்ல சொல்றேன். அப்ப இது எப்படி சொன்னாலும் பலம் கொடுக்கறது. ஒரு இடத்துல தானே உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பூஜை அறையில் உட்காந்து சொன்னோமா, இல்லாடி கையில் ஒரு ஜபமாலையை வச்சுட்டோமா? ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ வெறுமை சொன்னோம், பெருசாக புஸ்தகம் பார்த்து கூட நீங்கள் சொல்லலை. நான் சொன்னேன், காதில் கேட்டீங்க. புத்தியில் நிற்கிறதா இல்லையா? என் மனசில் நிற்கிறேன்னு பொய் சொல்ல முடியாது. என் புத்தியில் நிற்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது, நிற்கிறதே. அப்போ கவனம் இங்கே இருந்தது, அதனால் நிற்கிறது, அவ்வளோதான். கிருஷ்ணாய வாசுதேவாய நந்த தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நீங்க எஸ்சியோ பிசியோ ஓசியோ எம்பிசியோ எத்தனை ஜாதி வெரைட்டி உண்டோ அத்தனை ஜாதியில எதுல வேணா இருங்கோ, ஆனா வருதா இல்லையா? அவ்வளவுதான். உங்க கையில பணம் இருக்கட்டும், கடன் இருக்கட்டும், 40 பேர் அவமானப்படுத்திருக்கட்டும், 5 பேர் கேவலப்படுத்திருக்கட்டும், வருதா இல்லையா? அப்ப கிருஷ்ணன் கூட இருக்கான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. வயசு வித்தியாசங்கள் இருக்கு, வருதா இல்லையா? முடியும். அப்புறம் இதே போய்டு இன்னைக்கு சத்சங்கத்தில். ஆனா நன்னா தானே இருக்கு, இப்படி சொல்றதே ஒரு சுகமா இருக்கு இல்லையா? குடும்பத்தை கூட எல்லாரும் கூடி இருந்து சொல்லி பாருங்க, ரொம்ப சுகமா இருக்கும். மனசுல கவலை வரும்பொழுதோ, துக்கம் வரும்பொழுதோ, பிரச்சனைகள் மனசை போட்டு உழுக்கிற சமயத்திலையோ, பயமோ நம்பிக்கை குறைகிற சமயத்திலையோ சொல்லி பாருங்க. ஞாபகம் வரலையா? என்னெல்லாம் ஞாபகம்? கிருஷ்ணா வாசுதேவா தேவகி நந்தனா நந்த கோபகுமாரா நமஸ்காரம் 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 தான் அர்த்தம். ஆனா சோகமா சொல்லும்பொழுது நன்னா இருக்கு. ஏன்னா குந்தி தேவி தன் வாயினாலே சொல்லி பிரத்யக்ஷமா பிரயோஜனம் கொடுத்த வாக்கியங்கள் சொல்லி கேரண்டியா பிரயோஜனம் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் சொல்லும் பொழுது கிருஷ்ணனே எதிர்க்க நின்று கேட்டிருக்கான் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கிருஷ்ணனே எதிர்க்க நின்று கேட்டிருக்கான்.
கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இப்ப நம்ம சொல்லும்போது கிருஷ்ணன் கேட்கிறார், ராமானுஜ சாட்சி, நமக்கு ராமானுஜ சாட்சியா இருக்க, வேற என்ன வேணும்? நிச்சயமா ஜெயிப்போம், நிச்சயமா உங்க குடும்பங்கள் மாறும், நிச்சயமா உங்க கவலைகள் மாறும், நிச்சயமா உங்க நஷ்டங்கள் சரியாகும், நிச்சயமா வியாதிகள் சரியாகும், நிச்சயமா உங்க அவமானங்கள் சரி செய்யப்படும், நிச்சயமா உங்க வம்சம் நன்னாக்கும், நிச்சயமா தெய்வ தரிசனம் கிடைக்கும், நிச்சயமா பகவான் அனுபவிக்க முடியும், நிச்சயமா எல்லா பிராரப்த வினையும் முடியும், நிச்சயமா கிளம்புற சமயத்துல தெய்வம் கூட நிற்கும், நிச்சயமா அத்தனை பேரும் வைகுந்தம் போகும், யார் முன்னாடி யார் பின்னாடின்னு தெரியல, ஆனா நிச்சயமா வைகுந்தத்துல ஒரு திருமந்திர நகரம் உண்டு, அங்க மீட் பண்ணுவோம், சந்தேகமே கிடையாது. யாருக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி பகவான் வைகுந்தத்தை வச்சுக்கார். நமக்கு திருமந்திர நகரம் போதும், சௌக்கியமா இருக்கு, ஆனந்தமா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம், குந்தி ஸ்துதி, குந்தி சொன்ன ஸ்லோகம், குந்தி தேவி சொன்ன ஸ்லோகம் நன்னா ஞாபகம். அவ்வளவு வசதி, அது அழகா அவர் ஸ்தோத்திரம் பண்றா, பகவான் மடி கைகூப்பிக்கிறா, கிருஷ்ணான் எவ்வளவு பெரியவன், என் குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்காய், ரத சாரதியாலாம் கூட வந்துட்டாய், என் பிள்ளைக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணாய், இப்ப கிளம்புற சமயத்துல கூட அவ சொன்னான்னு சொல்லி நின்று என் குடும்பத்தை காப்பாத்திருக்காய், இவ்வளவு நீ பண்ணியிருக்காய், இதுக்கு திரும்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்பொழுதும் உன்னிடத்திலே தடையில்லாத பக்தியை கொடு, தடையே இல்லாத பக்தி. எப்படிப்பட்ட பக்தி வேணும்னா, கங்கையில வெள்ளம் கிளம்பித்துனா அது சமுத்திர தடை வரைக்கும் ஓடிண்டே இருக்கா இல்லையா, கங்கை எங்கேயும் நிற்காமல், அதுபோல யாரிடத்திலையும் எனக்கு பந்தபாசங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சின்னு ஓடி வந்து உன்னுடைய திருவடிகள்ல நான் என்னை ஒப்படைக்கும்படியான பக்தி, என் மனசு உன்னிடத்துல லயப்படும், அதுதான் முக்கியம். என் மனசு அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எங்கனம்பா, எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் இதை கொடுத்துரும், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜான், ரொம்ப அழகா சொல்றார் நம, இதே ஸ்லோகத்தை பூதேவி பின்னாடி சொல்றார், நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ, ரொம்ப அழகு. நம் பங்கஜாங்கிரினே தாமரையே கங்களா உடையவனுக்கு நமஸ்காரம், நம பங்கஜநாமாய பத்மநாபருக்கு நமஸ்காரம், நம பங்கஜமாலினே தாமரைய மாலையா போடுன்றிருக்கவனுக்கு நமஸ்காரம், நம பங்கஜனேத்ராய தாமரை கண்ணனுக்கு நமஸ்காரம், நம பங்கஜாங்கிரியே தாமரையே பாதமா இருக்கிறவனுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் நமஸ்காரம். குந்தி தேவி தான் திருப்பி திருப்பி சொல்றான், நமஸ்காரம்ப்பா நமஸ்காரம்ப்பா நமஸ்காரம்ப்பா, நீ எவ்வளவு பெரியவன்பா, இவ்வளவு தூரம் கண்ணன் என் சேவகன் சார் பாரதி, இவ்வளவு சேவகம் பண்றான் பகவான், குந்திக்கு பண்ண பகவான் நமக்கும் பன்னெண்டு தான் இருக்கா, பண்ணத்தான் போறா. குந்தி அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா, திரௌபதி எல்லாரும் கொண்டாடினா, குந்தி தேவி சொன்னா, கிருஷ்ணா கிளம்பணுமாப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமேப்பா அப்படின்னா, சரிம்மா இருக்கேன்னுட்டா. அதே சமயத்துல அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற பீஷ்மர், கிருஷ்ணா கிளம்பி போயிடாதேப்பா, உயிர் போகிற சமயத்துல நீ பக்கத்துல நிக்கணும், கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு அப்படின்றா. பெரியாழ்வார் சொல்ற, அந்த கடைசியில கோடி துணின்னு ஒண்ணு போடுவா, கடைசி துணி, அதை போடி எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டு எடுக்க முன்னாடி கிருஷ்ணனோட மனசு கொண்டு ஒப்படைச்சிருங்கோன்றான். கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கடைசி துணி, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு துணியும் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துருவார்கள், கையில பூண்டிருக்கிறது, காலில் பூண்டிருக்கிறது, மூக்கில் பூண்டிருக்கிறது, யாருக்கும் தரமாட்டேன் என்னுடையதுன்னு வச்சுட்டு இருப்போம். சாஸ்திரப்படி உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த கடைசி துணி ஒன்று தான், இல்லாட்டி விபூதியோ திருமண்ணோ குங்குமமோ சந்தனமோ தெய்வ சின்னங்கள் மட்டும்தான். சத்தியமா நம்மளை யாரும் தங்கத்தோடலாம் அனுப்பி வைக்கவே மாட்டான், தங்க விற்கிற விலைக்கு யாரு அனுப்ப, கதையா இருக்க, சரியா சாஸ்திரப்படி என்ன போடுறோம் அப்படியே விடணும்னு ஒரு உண்டு, சத்தியமா யாரும் விட போறது இல்லை, இந்த உடம்பையே எரிச்சு போட்டு போயிட போறான், நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிடுவான், அதான் உண்மை. நான் பயமுறுத்துற நினைக்க வேண்டாம், யதார்த்தத்தை சொல்றேன். அப்ப எதிரா கூட இருக்க போறதுன்னா, இந்த பாகவதம் இந்த கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம, இது நிற்கும் வைகுந்தம் போற வரைக்கும் நிற்கும், வைகுந்தம் போனாலும் நிற்கும், வீண் போகாதது. அதனால குந்தி தேவி சொல்லிட்டா இருக்க பிரார்த்தனை பண்ணா, பீஷ்மர் சொல்லிட்டாரு, கிருஷ்ணா தயவு செய்து வந்திருப்பான்னு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். முன்னாடியே பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கார். பகவான் பாண்டவர்கள் எல்லாம் கூட்டுன்னு வந்து நிக்கிறார். பீஷ்மர் பக்கத்துல பீஷ்மர் உடையே பாக்குறார். பரம முழுக்க அம்பு தச்சு படுத்துட்டு கிடக்கிறார். யாரும் பக்கத்துல இல்லை. இப்படியே பார்க்கிறார். கண்ணன் வந்து நிக்கிறான். இதான் யதார்த்தம். நம்முடைய கடைசி தான். இப்படியும் ஒரு நாள் உடல் கிடக்க போறது கீழே. அந்த சமயத்துல தெய்வம் வந்து பக்கத்துல நின்னாச்சுன்னா அது போதும். கண்ணன் வந்து நிக்கிறான். எல்லாரும் நமஸ்காரம் பண்றான். பீஷ்மர் பகவான் கிருஷ்ணனும் நமஸ்காரம் பண்றான். தெய்வம் போய் நமஸ்காரம் பண்ணலாமான்னா சாதாரணமா பார்த்தா சொந்தக்காரன் கிருஷ்ணன் சொந்தக்காரன் வசுதேவர்லாம் பீஷ்மர் பார்த்து வளர்ந்த பிள்ளை. கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து எல்லா அழியிலையும் பீஷ்மருக்கு நன்னா தெரியும். அவர் பகவானா பார்க்கும்போது பகவானும் பகவானா காட்சி கொடுக்கிறான். பகவானே சமயத்தில் பீஷ்மர் தாத்தா அப்படி இருக்கேள் அப்படின்றான். தன்னுடைய பகவத் ஸ்வரூபத்தை மறைச்சிக்கிறான். அதெல்லாம் கிருஷ்ணலீலாவோட ரொம்ப விசேஷம். பகவான் வந்து அப்படி நிற்கிறான். எல்லாரும் சேவிக்கிறான். பகவானும் சேவிக்கிறான். எந்த இடத்துல பீஷ்மர் படுத்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துல நான் போய் நின்னேன். எந்த இடத்துல கடைசியில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பீஷ்மர் படுத்துட்டு இருந்தாரோ நம்ம ஆழ்வார்த்து நகரி எம்பெருமானார் ஜியரோட போய் நின்னோம். பான் கங்கான் அந்த இடத்துக்கு பேர். குருக்ஷேத்திரத்தில் நாங்கள் போனது ராத்திரியில். ராத்திரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் அறத்தோக்கத்தில் அப்படின்னு போனோம். சரி, ஏதோ பிரதட்சிணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரப்போகிறோம்னு பார்த்தா ஜியர் அழகாக உக்காந்து விட்டார். அங்கே ஒரு சின்ன பீஷ்மர் கோவில் உண்டு. அம்பு படுக்கையிலேயே படுத்துன்னு இருக்க மாதிரி பீஷ்மர் கோவில். அப்படி உக்காந்து விட்டார். அன்னை கோபாலிதாஸ் உபன்யாசம் பண்ணுங்கள்ட்ட ராத்திரி 12:30 மணிக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் உபன்யாசம் பண்ணேன். அப்புறம் சரி எல்லாம் முடிச்சு சாப்பாடு கொடுத்து தூங்க சொல்லுவான்னு பார்த்தா எல்லாரும் சகசநாமம் சொல்லுங்கள்ட்ட ராத்திரி 11:30 மணிக்கு. ஜனங்கள்லாம் அலறி போயிட்டா. எல்லாரும் சாயங்காலம் 6:30 மணிக்கு சகசநாமம் டிவியில் போட்டுருவோம். எங்கள் வீட்டில் சகசநாமம் ஓடுறதுன்னு சொல்லிப்போம். அவ்வளோதானே. ராத்திரி 11:30 மணிக்கு எல்லாரும் இப்படி பார்க்குறா. எல்லாரும் உட்காந்து விஸ்வம் விஷ்ணுகு வசர்காரகன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு பாக்யம். ஏன்னா ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜியரோட போனதுனால பீஷ்மர் முக்தி அடைஞ்ச இடத்துல பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொன்ன இடத்துல நாங்களும் உட்காந்து சகஸ்ரநாமம் ஜபிச்சோம். சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே அது போல இன்னொரு சகஸ்ரநாமம் ஜபிக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியம். பீஷ்மர் அழகா படுத்துட்டு இருக்க கண்ணன் முதற்கொண்டு எல்லாரும் நிற்க நிறைய தர்மங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில பீஷ்மர் சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம் அழகா சொல்றார். அந்த இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு சகஸ்ரநாமம் சொன்னது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு பெரிய கிருபை. அழகா உட்காந்து பீஷ்மர் பீஷ்மர் படுத்துட்டு இருக்கா. கண்ணன் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே மூர்த்திகள் உண்டு. பஞ்சபாண்டவர்கள் நிற்பா, கூட கண்ணன் நிற்பான், பீஷ்மர் விட்டு படுத்துட்டு இருப்பா. பான் கங்கான்னு பேர். அர்ஜுனன் பானம் போட்டு அங்கேருந்து கங்கை ஆவிர்பவிச்சு பீஷ்மருடைய தாகத்தை தீர்த்ததுனால அந்த இடத்துக்கு பேரே பான் கங்கான்னு பேர். அந்த இடத்துல உட்காந்து சகஸ்ரநாமம்லாம் ஜபிச்சோம். பீஷ்மர் அழகாக அந்த மாதிரி சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்கிறார். உத்தராயணம் வர்றது ரொம்ப அழகாக. தை மாதத்துலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். அழகாக ஜோராக நமக்கு உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவோம். தையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு உத்தராயணம், அதுக்கப்புறமா தட்சிணாயணம் மார்கழியோடு முடிஞ்சிடும். அவ்வளோ அழகாக அந்த உத்தராயண காலம் வந்துடுத்து பீஷ்மர் ஸ்துதி பண்ணுறார். திரிபுவன கமனம் தமால வர்ணம். பீஷ்மர் கடைசியாக கிருஷ்ணபா ஸ்தோத்திரம் பண்ணுறார். திரிபுவன கமனம் தமால வர்ணம். 3 லோகத்தையும் மயக்கும்படியான புவன சுந்தரம். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. சூரியனுடைய மஞ்சள் கணங்கள் போன்ற பட்டாடை உடுத்திருக்கிற பிரபு அழகா பார்த்த சாரதியா உட்கார்ந்துண்டு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ண பிரபு. அந்த பகவானிடத்திலே என் மனசு லயப்படட்டும். எந்த பகவான் ஆச்சரியமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் தன் சபதத்தை விட்டுட்டு ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்ன என் சபதத்துக்காக ஆயுதம் எடுத்துட்டு வந்தானோ அந்த நரஹரி மூர்த்திக்கு நமஸ்காரம். பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு வரார். பீஷ்மர் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்றார். எல்லாரும் பயந்து போயிட்டா. என்ன தைரியத்தை இந்த தாத்தா அப்படிலாம் சத்தியம் பண்றாருன்னு அவர் சொன்னார். என் கிருஷ்ணன் என்ன தோக்க விடமாட்டான். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. பகவான் கீதையில சத்தியம் பண்றான். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷதி. அர்ஜுனா, என் பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை, தோற்று போவது இல்லை. ஒரு தடவை கிருஷ்ணான் சொல்லியா சொன்னா அவனுடைய பக்தர்கள் தோற்று போக மாட்டோம், தோக்க விடமாட்டான். அச்சுதன் அப்படின்னா கை நழுவ விடாதவன் அர்த்தம். சத்தியமா தோக்க மாட்டான். குடும்பத்திலையும் தோக்கமாட்டம், வம்சத்திலையும் தோக்கமாட்டம், செயல்கள்லையும் தோக்கமாட்டம், பிசினஸ்லையும் தோக்கமாட்டம், படிப்புலையும் தோக்கமாட்டம், வாழ்க்கையிலையும் தோக்கமாட்டம், வியாதிகிட்டையும் தோக்கமாட்டோம், யார்கிட்டையும் தோக்கமாட்டோம், எதுக்கும் தோக்கமாட்டோம், ஜெயிப்போம். கிருஷ்ண நம்பினவர்கள் சத்தியமா ஜெயிப்போம். நம்பினார் கெடுவதில்லை. பகவான் சொல்றா என்ன தோக்கறது இல்லடா அப்படின்னு விட்டான். இப்ப பீஷ்மர் சொல்றார், என் சுவாமி என்ன காப்பாத்துவார், என்ன ஜெயிக்க வைப்பா அப்படின்னு விட்டா. ஏண்டான் அவன் கருணா சாகரன், அப்படி கருணையை கொட்டின் இருக்கான், என்ன தோக்க விடமாட்டான். அதுக்காகவே ஒரு நாள் யுத்தத்துல பயங்கரமா சண்டை போட கண்ணனுக்கு பெரிய கோபம் வந்தாச்சு. ரதம் ஓடிட்டு இருக்கான், ரதத்தை நிறுத்தினான், என்ன நினைச்சிட்டு இருக்கான், கீழே இறங்கினான். சக்கர அப்படின்னா சோசன சக்கரம் அப்படின்னா கடகடகடன் சக்கரம் வந்து கையில நின்னது. குருக்ஷேத்திர யுத்த கலமே அத்தனை பேர் நெடுங்கிறான். அவ்வளவுதான், இனியோட யுத்தம் முடிஞ்சாச்சு, எல்லாருக்கும் சமாதி நினைச்சுட்டான். அப்படி எச்சு இப்படி கோபமா ஒரு நட நடக்கிறானோ பகவான் நடக்கிற வேகமா பார்த்த சாரதி கையில சக்கரத்தை வச்சு அப்படி நடக்கிறாராம். கோபமா கோபமா பார்த்தா எல்லாரும் நடுங்கிறார். பீஷ்மர் வா 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 வா, கிருஷ்ணா வா 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 வா, அழகார் கிருஷ்ணர் ஏண்டானா இவ்வளவு அழகா சக்கரத்தை தூக்கிட்டு வர இந்த கழம் பார்த்து பயப்படாம வாவான்னு கூப்பிடுறது. பீஷ்மர் கண்களில் கண்ணீர் வழியிறது. ஏண்டானா நான் சொன்னேனும் சத்தியத்தை விட்டியாப்பா. பகவான் ஏற்கனவே பொய் நம்பின்னு பேர் கிருஷ்ணனுக்கு, விளையாட்டு போல பொய் சொல்லுவானும். ஆனா இன்னைக்கு என் பீஷ்மன் ஜெயிக்கணுன்றதுக்காக பகவான் தான் பண்ண சத்தியத்தை விட்டான். நமக்கு சத்திய சர்வசாதாரணம், அவள் சொல்லுவோம் சாதாரணமா, அவனுக்கு சத்தியம் சக்கர பொங்கல் அப்படின்னு. அந்த கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக சத்தியத்தை விட்டா. கையில சக்கரத்தை எடுத்து வராதா அர்ஜுனன் கதறான், கிருஷ்ணா போகாதே, கிருஷ்ணா சக்கரத்தை எடுத்து போகாத, நீ அவர் வதம் பண்ணாதேன்னு கமலை கட்டி பிடிச்சு தடுத்து நிறுத்துறானா. கிருஷ்ணன் காலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் அர்ஜுனன், அவனையும் இழுத்துட்டு பகவான் நடக்கிறார். அர்ஜுனன் பார்க்கறான், அவனுக்கு என்ன சக்தி இந்த மாட்டுக்கார பயலுக்கு, பகவான் 120 ஆயாச்சு, கழம் கிருஷ்ணனும் கிழவன் ஆயாச்சு, இந்த கழத்துக்கு என்ன சக்தி பாரு, இவன் காலை கட்டி பிடிச்சிருக்கான், அவனையும் இழுத்துட்டு இந்த குழந்தைகள்லாம் காலை கட்டி இழுத்து நடப்போம் தெரியுமா, அந்த மாதிரி நடக்கிறாராம். ஏண்டான பீஷ்மருடைய பக்தி தெரியணும்னு பக்கத்துல போய் நிக்கிறாராம். பீஷ்மர் கையை கூப்பி நிக்கிறார். இவ்வளவு கோபமா வரா, எல்லாரும் கோபத்தை பார்க்கறான். இந்த கண்ணில் மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்கான் கிருஷ்ணனுக்கு. பீஷ்மரை பார்த்து கண்ணை விட்டு சுமிட்டார், போதுமா, சந்தோஷமா, திருப்தியா, ஹாப்பியா அப்படின்னாரா. பீஷ்மர் கண்கள் ஆனந்த பாஷை, என்ன காருண்யம்ப்பா, சத்தியமா கிருஷ்ண கிருப்பை இருக்கு பாருங்க, தாங்கவே முடியாது. இந்த கிருஷ்ண கிருப்பை தான் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்து உட்கார வச்சிருக்கு. இந்த கிருஷ்ண கிருப்பை தான் நம்ம வாழ்க்கை நடத்தின்னு இருக்கு. அந்த கிருஷ்ண தான் எவ்வளவோ கஷ்டங்களை நம்மளை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான், இனிமேலும் மீட்டு கொடுப்பான், இனிமேலும் கஷ்டம் வராமல் காப்பாற்றும். எவ்வளவோ பார்த்துட்டோம், எல்லாம் கடந்து வந்திருக்கோம், இதுவும் கடந்து போகும். ஏன்னா கண்ணன் இருக்கான், நம்மளோட கிருஷ்ணன் இருக்கான். அப்ப பீஷ்மருக்காக சத்தியம் விட்டவன் நமக்காக கிருபை பண்ண மாட்டானா, நம்ம பண்ண சத்தியத்தை காப்பாற்ற மாட்டான். ஏன்னா பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டாரா, ஏண்டா எப்படி சத்தியம் பண்ணனா, கிருஷ்ணனை நம்பி சத்தியம் பண்ண. எல்லாரும் சொல்றா கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கார், நீ என்ன தைரியத்தை சத்தியம் பண்ணலாம், அதே கிருஷ்ணனை நம்பித்தான் சத்தியம். கிருஷ்ணனை நம்பி வாக்கு கொடுத்துருக்க, வீண் போக மாட்டேன்னுட்டா. பீஷ்மர் பக்கத்தில் வந்து நிக்கிறாரோ, தலையை வெட்ட வேண்டியதான பீஷ்மர் சொன்னார், அப்படியே சக்கரத்தை விட்டுறான், அது நடக்காது, நீ ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணாய், உன் சத்தியத்தை காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு கூல் ஆகிட்டான், சரி சக்கரம் அப்படின்னு மறைஞ்சு போயிடுச்சு. அர்ஜுனன் பார்த்தான், அவன் பயந்து நடுங்கி போயிட்டான். அப்போதான் கிருஷ்ணனை பார்த்தேன், ஏற்கனவே விஸ்வரூபம்லாம் பார்த்து டயர்டாக இருக்கானா, இருந்தாலும் உங்கள் அசுர சக்திரா கிருஷ்ணா, அநியாயத்துக்கு இழுத்துட்டு வரையே அப்படிங்கிறார். பகவான் அப்படி சிரிச்சான், திரும்பி போகிறான். பீஷ்மர் பார்த்தான், அச்சா அப்படியே ஒரு சக்கரத்தை அப்படி விட்டுருக்கப்படாதான், அப்படி தலை அப்படி சீனா, அது கிருஷ்ணன் கையால் மரணம்ன்ற சுகம் தானே, எப்படி மரணம் உண்டு சரீரத்துக்கு, கேரண்டியாக நடக்க போகிறது, எந்த விதத்தில் எந்த இடத்துல, அது கிருஷ்ணனோட சக்கரம், கடைசியாக பார்த்து கிருஷ்ணரூபம்னா சந்தோஷம் தானே நினச்சார். அப்படி கிருபை பண்ண பகவான் அப்ப அவ்வளவு அழகா பண்ணவன் அவனே தான் இப்ப வந்து நிக்கிறான். பீஷ்மர் அழகா, அன்னைக்கு நான் நினைச்சேன் நடத்தி கொடுத்தாய், நீ உசுறு போகும்போது நிக்கணும்னு நினைச்சேன், வந்து நிக்கிறாய், நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண வைக்கிறாய், நான் பண்ணும்போது நீ கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கிறாய், நான் என்னப்பா பண்ண முடியும், இவ்வளவு கிருப பண்ற, எவ்வளவு கிருப, இத்தனை கிருப, கண்ணனை தவிர யாருக்கு நம்ம மேல இவ்வளவு ஆசை, இவ்வளவு கருணை உண்டு, நம்ம எல்லாரையும் நடத்தி காட்ட முடியுமா, நம்ம மனசதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாளா, யாராலையும் முடியுமா, இன்னைக்கு நடக்காது. ஆனா கிருஷ்ணன் நம்ம மேல அத்தனை கருணை உடையவன் வந்து நிக்கலாம் பீஷ்மருக்கு. பீஷ்ம ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா, பார்த்த சாரதிக்கு நமஸ்காரம், நரஹரி மூர்த்திக்கு நமஸ்காரம், அர்ஜுன சகாவுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப நமஸ்காரம் 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார். விஷ்ணு சகசனம் ஆயிரத்தின் சொன்னார். பகவான் அப்படி நிற்கிறார், ஒவ்வொரு ரூபத்தையா பார்த்துட்டு இருக்கார். கடைசியா சொல்லி முடிச்சார். பகவான் விடுப்புல கையை வச்சான், இப்படியே ஒரு பார்வை பார்த்தான். பாண்டுரங்கன் மாதிரி ஒரு பார்வை பார்த்தான் பீஷ்மர். இப்படியே பார்த்தா பகவான் திருப்தியானா, பீஷ்மர் கிளம்பட்டுமான்னா, ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிற வாயை திறந்து இல்லை. பகவான் தெரிஞ்ச அப்படி கண்ணை அப்படி சிமிட்டினா, பீஷ்மர் அப்படியே கண்ணை பகவான் மேலே வச்சார், மனசை பகவான் திருவடியில் ஒப்படைச்சார். இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னா மூச்சை இழுத்து கிருஷ்ணான், அவ்வளவுதான். கடைசியா சொன்னது கிருஷ்ணான்ற வார்த்தை. கடைசியா கண்ணு பார்த்து, கண்ணு நிலகுத்தி நிக்கிறதாம், கிருஷ்ணன் மேல நிக்கிறதாம். மனசு கிருஷ்ணகிட்ட போயாச்சு, அப்படியே ஆத்மா கிருஷ்ணன் கிட்ட. பகவான் இப்படி பார்த்தான், இப்படி நின்று இந்த பகவான் அப்படி கையை அப்படி கூப்பி நின்றுட்டான். கொஞ்சம் அமைதியாயிட்டான் பகவான். கண்கள்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. எல்லாரும் அப்படி என்னவோ பண்றது எல்லாருக்கும், பீஷ்மருடைய அந்த முக்தி. எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணனை இப்படி கண்ணை இப்படி தொடச்சுக்கிறான். அசந்து போயிட்டான். வீ அர்ஜுனன், யுதிஷ்டன், நிறைய ரிஷிகள்லாம் வந்திருக்கா. கங்காதேவி வந்து நிக்கிறா தன் பிள்ளை கிளம்பறானேன்னு பார்க்கறதுக்கு. இப்போ கங்காதேவி கிருஷ்ணான்னு கத்துறா. பகவானே தலைகுனிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே, எப்பேற்பட்ட பிள்ளைய நான் பெற்றிருக்கேன், கண்ணனே கண் கலங்குறானே, அதானே வேணும். கண்ணனை கலங்க விட்டுவிட்டாரு, ஏண்டான பக்தி வாய்ப்பு. என்ன சாதிச்சோன்றது முக்கியம் இல்லை, என்ன அவமானப்பட்டோன்றது முக்கியம் இல்லை. கண்ணன் நம்மளை பக்தனா ஏத்துட்டா போதும், இவ்வளவுதான். அது எது நடந்ததோ, எது நடக்கலையோ, எது ஆசைப்பட்டது கிடைச்சதோ கிடைக்கலையோ, அவமானப்பட்டோமோ நஷ்டப்பட்டோமோ அடி உதப்பட்டோமோ, உலகமே காரி துப்பித்தோ, இதெல்லாம் ஒரு விஷயம். உலகமே கொண்டாடி இருக்கட்டமே, கோடி பணம் இருக்கட்டமே, கடைசியில கண்ணன் வந்து நிக்கிறான்னா அது போதும். அது வந்து நிக்கிறதுக்கு தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை அள்ளியான். நின்றுட்டான் கண்ணன், அப்படியே நிக்கிறான், அப்படியே பாக்கிறான். எப்படி கூரத்தாழ்வானுக்கு சுவாமி ராமானுஜர் நின்னாரோ, அப்படியே பாக்கிறான் கூரத்தாழ்வான் கிளம்பறம். அதெல்லாம் பெரிய விஷயம். பீஷ்மர் எல்லாம் பாக்கிறா, அப்படி தேவலோகத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் வர்ஷிக்கிறா, துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பீஷ்மருக்கு பண்றார்கள். பீஷ்மாஷ்டமி, ரதசப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு பன்றி புரத்து இருக்கணும். அந்த கூட்டம் ஜே 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 ஜெய் போலோ பீஷ்ம பிதாமகருக்கு ஜெய் அப்படின்வா. பன்றி புரத்துல அவனும் அந்த பீஷ்மருக்காக அப்படி உருகுவா. நான் விளங்கி அப்படி பார்த்தது இல்லை. நல்லா ரதசப்தமி ஏற்களையும் அரிசி வச்சு குளிக்கிறது எல்லாம் பண்ணுவோம். ஆனா அந்த பீஷ்மருக்கு அத்தனை ஒரு மரியாதைங்க இருக்கும் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு. அப்படி அந்த பீஷ்மர் அழகா முக்தி அடைகிறார். கர்ணன் பார்த்தான், கிளம்பிடுறான். அழகா அவருக்கு கிருபை பண்றதுக்காக இருந்தான், கிருபை பண்ணியாச்சு, கிளம்பினான். இந்த பீஷ்ம முக்தி கேட்டாலே நம்முடைய முக்திக்கு கண்ணன் வந்து நிற்பான். அது எப்படி தெரியும்னா கிளம்புவதுதான் தெரியும். சத்தியமா பிரபு வந்து நிற்பான், அது போதுமே. கண்ணன் வந்து நிற்கிறான், அது என்ன வேணும், அதானே வேணும். அழகா நின்னான், முக்தி கொடுத்தான். பகவான் கிளம்பினான், துவாரகைக்கு போனான். இந்த பக்கம் பரீட்சித்து பிறந்தான். பைய பிறந்த உடனே இப்படி பார்த்துட்டு இருக்கான், யாரது 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 யாரதுன்னு தேடுறான். அந்த கர்ப்பத்தில் பார்த்து இவரா, இவர் இல்லை, இவர் கருப்பாக இருக்காரு, ஆனால் கண்ணு தாமரைப்பூ மாதிரி இல்லை. சில பேர் கண்ணு நன்னா சிவப்பாக இருக்கு, ஆனால் ஆள் கருப்பு இல்லை. சில பேருக்கு ரெண்டும் இருக்கு, ஆனால் அந்த முகத்தை பிரசன்னம் இல்லை. இப்படி தேடி தேடி பார்க்காம பேர் விஷ்ணுராதன்னு பேர். பரீட்சத்தோட ஒரிஜினல் பேர் விஷ்ணுராதன். பகவானுடைய திருவடிகள்னாலே அடையாளம் பெற்றவன் அர்த்தம். மகாபாரதத்தில் கறிக்கட்டியாக விழுந்துட்டான், அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கால்பட்டு தான் உயிர் பழச்சான் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. கர்ப்பத்திலேயே அவன் திருவடி வச்சுட்டு அனுகிரகம் பண்ணிட்டான்னு பாகவதம் சொல்றது. இவன் வெளில வந்து எல்லாரையும் பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி, இதுவா இதுவா இவரா 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 இவரான்னு பார்த்ததுனால பரீட்சித்து அப்படின்னு பேர் வந்துடுத்து அவனுக்கு. தமிழில் பரீட்சித்துன்னு சொல்றான், பரீட்சித்து. நல்லா பரீட்சை பண்ணி பார்த்தாலும் பரீட்சித்து. அழகா நன்னா வளர்ந்தான். ஜோரா கிருஷ்ண கதையே கேட்டு வளர்ந்தான். தகுந்த வயசு வந்தவொடனே அவனுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சார்கள். பஞ்ச பாண்டவர்கள்லாம் அழகா கிருஷ்ண தியானம் பண்ணிண்டே ஜோரா போய் ஒவ்வொருத்தரா சரீரத்தை விட்டார்கள். குந்தி தேவி, திரௌபதி தேவி எல்லாரும் கிருஷ்ணஸ்மரணம் பண்ணிண்டே வாழ்க்கை வாழ்ந்தாச்சு போதும்னு சொல்லி எல்லாரும் சரீரத்தை தியாகம் பண்றார்கள். பரிசுத்த மகாராஜன் ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா ராஜ்ய பரிபாலனம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனான். இந்த சமயத்தில் ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு ரிஷியின் இடத்துல போய் தீர்த்தம் வேணும் குடிக்கிறதுக்குன்னு கேட்குறான். அவர் தியானத்தில் இருந்ததுனால பதில் சொல்லலை. பரிஷித் மகாராஜனுக்கு கோபம் வந்தது. ஒரு செத்த பாம்பை எடுத்து அந்த ரிஷி கழுத்துல மாலையா போட்டுட்டு வந்துட்டான். அவர் அவமானப்படுத்துற மாதிரி அப்படி பண்ணக்கூடியவன் கிடையாது. ஆனா அது ஒரு லீலை. அந்த ரிஷியுடைய பிள்ளை பார்த்தான், கோபம் வந்தது, பரிஷத்துக்கு சாபம் கொடுத்துட்டான். 7 நாள்ல பாம்பு கடிச்சு உசுறு போகணும் அவனுக்கு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் பரிஷத் ரொம்ப வருத்தப்படுறான், தப்பு பண்ணிட்டேன்னு. அதுக்குள்ள ரிஷி பார்த்தார், நல்ல ராஜாடா குழந்தை, ஏண்டா அவருக்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பினார். 7 நாள்ல மரணம்னு சொல்லி என் பிள்ளை சாபம் கொடுத்துருக்கான். பரிஷத் மகாராஜனை வேற ஏதானும் பரிகாரம் பண்ணி தன் உடம்ப காப்பாத்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். பரிஷத்தை பார்த்தா, வேண்டாம், வாழ்க்கையில நல்லா அனுபவிச்சாச்சு, இனிமேல் அடைய வேண்டியது பகவான் மட்டும்தான். ரொம்ப நிறைய வயசுலாம் ஆகலை பரிஷத் மகாராஜனுக்கு. ஆனால் அவன் பார்த்தான், எல்லாம் பார்த்தாச்சு, சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான், இது தெய்வமே கொடுத்த ஒரு கிருபை அப்படின்னு பார்த்தான். பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். ஜனமேஜயன்னு பேர் பரிஷித் மகாராஜனோட பிள்ளைக்கு. ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். பரிஷித் மகாராஜன் எல்லாத்தையும் விட்டான். பிராயோபவேஷம், உண்ணாவிரதம், உயிர் போகும் வரை உண்ணாவிரதம்னு பேர், பிராயோபவேஷம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டான். கங்கை கரையில் வந்து உக்காந்துட்டான். 7 நாள்ல மரணம், நல்ல விஷயங்கள் கேட்கணும், பகவான் அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டான். எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்ததுன்னா, கர்ப்பத்திலேயே கிருஷ்ணனை பார்த்துருக்கான் இல்லையா, அந்த வைராக்கியம் வந்துடுத்து. நிறைய ரிஷிகள் வந்து ஆச்சு, வேதவியாசர், நாரதர், அங்கிரச மகரிஷி, மார்கண்டேய மகரிஷி, மைத்ரேயர், நிறைய உலகத்துக்கு எல்லா பெரிய பெரிய ரிஷிகளும் பரிஷத்து மகாராஜனை பார்க்க வந்தாச்சு. பரிஷத்தை பார்த்தான், கையை கூப்பிண்டான், சில பேர் என்ன தெரிஞ்சு வந்திருக்கே, இதை விட வேற பாக்கியம் என்ன வேணும், எனக்கு எது கேட்கணும், எதை ஜபிக்கணும், எதை ஸ்மரிக்கணும், எனக்கு சொல்லுங்கோளே, எதை நினைக்கணும், எல்லாம் சொல்லுங்கோளே அப்படின்னா, இப்படி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தான். அழகா ஒரு 16 வயசு வாலிபன் வந்தான். பல பல பலன்னு கிருஷ்ணனை மாதிரியே நீல நிற திருமேனி, கண்ணனை மாதிரியே நீண்ட கைகள், கண்ணனை மாதிரியே செந்தாமரை கண்கள், கண்ணனை மாதிரியே சுருள் சுருளான கேசம். ஆனா ஒரு அலங்காரம் இல்லை, நிர்வாணமா வராது. சுகபிரம்ம மகரிஷி வந்தார். ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கீ ஜெய். சுகபிரம்ம மகரிஷி வந்துட்டார். பரீட்சத்தை பார்த்தாங்க, பேர் பெற்ற பிரம்மஞானி, என்ன தேடினு வந்துட்டாரே அப்படின்னு அழகா நமஸ்காரம் பண்ணான். ஜோரா நமஸ்காரம் பண்ணான். சுகபிரம்மத்துக்கிட்ட கேட்டான், நான் நினைக்கவே, மரணமே தர்மம், இந்த மனுஷனோட கடைசி மரணம் தான். அப்ப அந்த மனுஷன் நினைக்க வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்ன, துதிக்க வேண்டியது யாரை அப்படின்னு கேட்டுட்டான். கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம், சகஸ்ரநாமத்தை சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பரிஷத்தை கேட்கிறான். அப்ப சுகபிரம மகரிஷி சுகாசனத்துல உட்கார, சுகாசனம் 2 காலம் அப்படி மடக்கிண்டு உட்கார்றார். சில இடங்கள்ல அர்த்த பத்மாசனம், பத்மாசனத்துல உட்கார்ந்தார். அப்படி சுகபிரம மகரிஷி உட்கார்றார், ஒரு ஆழமரத்து கீழே உட்கார்றார். பரிஷத் மகாராஜன் கைகூப்பி நிற்கிறான். அந்த இடத்துக்கு பேர் சுகஸ்தல் அப்படின்னு பெயர். அந்த இடத்துக்கும் நான் ஆழ்வார் சுனகரி எம்பெருமானார் ஜியரோட பேருங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்பொழுது ரொம்ப சமயம் ஆயிடுத்து, ராத்திரி 11:30 ஆயாச்சு. அடுத்த நாள் காத்தால் நாங்கள் லேட் ஆகிடுது, எங்களுக்கு பஸ் ரூட்டெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுது. நாங்கள்லாம் வந்து திருப்பியும் அன்னைக்கு அந்த நைட்டுக்கு நாங்கள் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கணும். குருக்ஷேத்திரம் இந்த இடம், அப்புறம் பிருந்தாவனம், இந்த 3 இடம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு. அப்போ இந்த சுகஸ்தல் வந்துட்டோம். அப்போ ராத்திரி எல்லாம் கதவெல்லாம் பூட்டியிருப்பான். அது ஒரு பெரிய ஆலமரம் உண்டு, அந்த இடத்தெல்லாம் பூட்டி வச்சுருப்பான். காத்தால பார்க்கலாம், நல்ல சில பேர் காத்தால கிளம்பிடலாம், பிருந்தாவனம் போயிடலான்றா. ஜிஎஸ் சுவாமி இருந்து பார்த்துட்டு போயிடலாம் காத்தாலன்றா. ஒரு இதுவாக இருக்கு, ஒன்றும் புரியலை. ஜிஎஸ் சுவாமி கடைசியில் எல்லாத்தையும் சொன்னா, நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படிங்க. அப்புறம் எல்லாரும் முடிவு பண்ணி சுவாமி ராத்திரி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம், சாப்பிட்டுப்போம், ஒரு 2:30-3 மணிக்காக கிளம்பிடலாம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எந்த மரத்து கீழே உக்காந்துட்டு சுகபிரம்மம் இந்த பாகவதம் சொன்னாரோ, அந்த ஒரு ஆல விரக்ஷம், ஆல மரத்தை வடவிரக்ஷம்னு பேர், வடபத்திர சாயின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆல மரத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லையா, ஒரு துக்கம் வந்துடுது மனசில், ஒரு கவலை. அப்போ மனசில் தான் நினச்சேன், சுகபிரம்ம மகரிஷி இவ்வளோ நாள் நான் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நான் சொன்ன பாகவதெல்லாம் பொய்யோ, அப்போ நான் பக்தன் இல்லையா, எனக்கு அந்த ஆலவிருஷத்தை நீ எந்த இடத்துல உட்காந்துட்டு கதை சொன்னோ அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்கிறதுக்கு கூட ஒரு கிருபை கிடையாதா, எனக்கு தெரியாது, நான் சுகஸ்தல் பார்க்காம இந்த மரத்தில் சேவிக்காமல் மரத்துக்கு நின்று ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்லாமல் நான் கிளம்ப மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல, மனசுக்குள்ள நினச்சிட்டேன். அவர்கள்லாம் யார் ஏற்பாடு பண்ணால் வயிட்ட கேட்டேன், ராத்திரி பார்க்க முடியுமா, இல்லை அந்த இடத்துல கேட்டெல்லாம் உண்டு, போகிற வழியே பூட்டி இருப்பா, போக முடியாதுன்ட்டு. ஹரி கிருஷ்ணா அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் ஆயாச்சு, எல்லாரும் ஆகாரம்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் அவளே வந்து சொன்னான், இல்லை கதவு திறக்கிறேன்னு சொல்லிட்டா, இப்போ போய் சேவிக்கலாம். எல்லாரும் போனோம், எம்பெருமானார் ஜீயர் பக்தர்கள் எல்லாரும் போனோம். ராத்திரி 12 மணிக்கு அழகாக நாமஜபம் 12, அந்த சுகஸ்தல் வடவிருஷம் புருஷ பிரம்மாண்டமான ஆலமரம், சத்தியமாக ஒரு நாள் அந்த சுகஸ்தல் போவோம். அந்த மரத்துக்கு கீழே உக்காந்துண்டு அத்தனை பேரும் இந்த பாகவத்தை அனுபவிப்போம். அது எப்போ ஏதுன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பகவான் நடத்தி கொடுப்பான், சத்தியமாக நடத்தி கொடுப்பான். நிறைய பெண்டிங்கில் இருக்குது, பிருந்தாவனம் பன்றீபுரம் நிறைய இருக்குது, எல்லாமே நடக்கும். சத்தியமாக அந்த சுகஸ்தல் அந்த ஆல விரக்ஷம் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம், அவ்வளவு அழகாக எனக்கு அழுகே வந்துடுத்து. அப்போ உங்கள் சுகபிரமம் இருந்தால் தானே என் குரல் கேட்கும், அப்போ தானே ஏற்பாடு பண்ணுவா. அழகாக போனோம், அப்படியே பார்த்தேன் அந்த ஆலமரத்துக்கு எழுப்ப போய் நின்னோம். இந்த இடத்துல தானே பாகவதம் நடந்தது, இந்த இடத்துல தானே சுகபிரமம் சொன்னார், இங்கே தானே பரீட்சத்துக்கு கேட்டான். ஹா ஹா, எல்லாம் அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலி ஆரம்பிக்கிற சமயத்தில் அப்படியே மனசுக்கு ஒரே குதூகலம். ராத்திரி வேற ஆயாச்சு, சரி சேவிச்சு உடனே போனோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு பாகவத சோகமாக சொல்லணும், ஐயோ இங்கேருந்து ஒரு உபன்யாசம் பண்ணால் நன்னா இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தேன். உடனே எம்பெருமானார் ஜீவசனார் கோபாலுடா சார் பாகவத்தை பற்றி சொல்லுங்கன்னார். தூக்கி வாரி போட்டு ஆச்சாரியனாச்சே பெரியவா, இன்றைக்குமே பெரியவா பெரியவா தான். உடனே அந்த இடத்துல உக்காந்துண்டு பாகவதம் கடகடகடகடன்னு ஒரு 20 நிமிஷம், 7 நாள் சொல்கிற பாகவத்தை ஒரு 20 நிமிஷத்தில் அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல, அப்படியே சந்தோஷம். ஹா அப்படியே ஒரு அப்படி காற்றுல பறக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஆ சுகஸ்தல் வந்துவிட்டோம், பாகவதம் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம். தூரத்தில் அந்த ராத்திரியில் கங்கையுடைய சலசலப்பு, கங்கை ஜலம் ஓடுற சத்தம், சுகமாக சொன்னோம். எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணோம், நாமஜபம் பண்ணோம், அத்தனை பேர் எம்பெருமானார் ஜீரை சேவித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பகலில் போயிருந்தால் கூட ஒரே கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பா, பேச முடியாது. ராத்திரி எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்குன்னு அந்த தரிசனம், நிஜமாவே ஆயுஷில் மறக்க முடியாத ஒரு யாத்திரையர். எம்பெருமானார் ஆழ்வார்த்தம், எம்பெருமானார் ஜீரோட போன ஒரு சுகானுபவம். அப்போ பாகவதம் சத்தியம், நிச்சயமாக சீக்கிரத்தில் நம்மளை பகவான் அந்த சுகஸ்தல் கழிச்சு போட்டோம். அங்கேயே தங்கணும், பாராயணம் பண்ணணும், உபன்யாசம் பண்ணணும், அங்கேயே கங்கையில் குளிக்கணும். அது அப்பா அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு வரவே தோணாது, அப்படியே போயிடலாமான்னு தோணும். ஆனால் திரும்பி வரணும், நமக்கு நிறைய வேலை இருக்குது பார்த்தல, இங்கே இந்து மந்திர நகரத்தில் இது வேலை ஆரம்பிக்கவே, நிறைய வேலைகள் இருக்குது, 5 கிலோமீட்டர் சேவை இருக்குது, பாகம்பிரியால் திருத்தேர் வேலைகள் எவ்வளோ, இன்னும் நிறைய 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 வேலைகள் இருக்கு. அத்தனை ஆச்சரியம் அந்த இது. அதனால் அந்த பாகவதம் நமக்கும் இங்கே ஆச்சரியமாக, அந்த வடவிருஷம் நம்ம அது கீழே தான் உட்காந்துருக்கும், நன்னா ஞாபகம் எங்கே பாகவதம் நடக்கிறதோ இன்றைக்கும் அந்த ஆலமரம் அந்த இடத்துல தானாக ரகசியமாக ஆவிர்வதிக்கிறது. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதும் அந்த சுகஸ்தல்லுடைய ஆச்சரியமான அந்த வடவிருஷத்துக்கு கீழே தான், அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கும். அதே தியானத்தில் திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ மனசில் அந்த கீழே இருக்கும்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணும், நிச்சயமாக ஒரு நாள் அங்கே இருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். இப்படி சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு இந்த பாகவதம் சொல்ல ஆரம்பித்தார். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம், ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் 11 பாகம் பாக்கி இருக்குது. என்னெல்லாம் சொல்ல போகிறோம் தெரியாது. இன்றைக்கி முக்கியமாக குந்தி ஸ்துதி, பீஷ்ம விஷயம் இதெல்லாம் சொன்னோம், நாரதருடைய வாழ்க்கை வரலாறு, குந்தியுடைய அந்த கிருஷ்ணா வாசுதேவ ஸ்லோகம் சொன்னோம், பரீட்சித்த விஷயங்கள் இதுதான் முக்கியமாக. வேதவியாசர் எழுதின சரஸ்வதி நதி தீரத்தில் உட்காந்துட்டு வேதவியாசருக்கு அழகா நாரதர் சொன்னார், கங்கை கரையில் உட்காந்துண்டு சுகபிரம்மம் பரீட்சித்த மகாராஜனுக்கு சொன்னார். அதே விஷயத்தை சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் கோமதி நதி தீரத்தில் உட்காந்துட்டு சொன்னார். இப்போ அதே பாகவதத்தை தாமிரபரணி நதிக்கரையில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நதிக்கரை எங்கேயோ இருக்க நதி அர்த்தம் இல்லை, அந்த நதி ஓரத்திற்கு எல்லா பூமியும் நதிக்கரை அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு பாகவதம் நம்ம அனுபவிக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் ராத்திரி சொல்லுங்கோ, காத்தால சொல்லுங்கோ, நாளை வரைக்கும் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னொரு ஸ்லோகம் கற்றுப்போம். அது என்ன ஸ்லோகம் பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லணும், சுலபமான ஸ்லோகமாக கற்றுப்போம். இப்படி 7 நாளைக்கும் கற்றுப்போம், 7 விஷயங்களை அனுபவிப்போம். நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி, இன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரம், அது இல்லாதபடி திருமலை அனந்த ஆழ்வான் அவருடைய திருநக்ஷத்திரம், கடப்பாறையினால திருப்பதி பெருமாளுடைய தாடைய பேத்தவர், ராமானுஜருடைய பிரிய சிஷ்யன், ராமானுஜர் பேர்ல நந்தவனம் அமைச்சவர் திருமலை அனந்தாழ்வார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன்னு ராமானுஜரே சொன்ன ஒருத்தர், நீயே ஆண் பிள்ளைன்னு ராமானுஜரே கொண்டாடின ஒருத்தர், அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுல நமக்கு இன்னைக்கு இந்த பாகவத விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா பகவான் நடத்தி கொடுப்பான். இன்னொரு 6 நாள் இந்த பாகவதம் இருக்கு. எல்லாரும் கூடி இருந்து நன்னா அனுபவிப்போம், நிதானமா அனுபவிப்போம். நிறைய விஷயங்கள் உண்டு, பொறுமையா நிறைய சொல்லப்பட்ட விஷயமே நிறைய உண்டு. முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் எடுத்திருந்தோம், சொன்னோம். எல்லாரும் கூடியிருந்து குழு. ராதே கிருஷ்ணன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நான் உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ராதே கிருஷ்ணா பெருமாள் கோவில்னு ரொம்ப அழகாக அந்த சைங்கரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நாம சங்கீர்த்தனெல்லாம் நடந்துட்டுருக்கு. வருஷா வருஷம் ரொம்ப அழகாக நிறைய கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம்லாம் கோலாகலமாக கொண்டாடுறவர்கள் அவருடைய குரு அப்பப்போ வரார். நடக்கும் அந்த இடத்துல நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அங்கேயே நரசிம்மரும் இருக்கார். முக்கால்வாசி நாளைக்கு நரசிம்ம ஜெயந்திக்கு விசேஷம் இருக்குமா இருக்கும்.
அது நாம் கடைசியாக முடிச்ச பின்னால் வந்து அறிவிக்க முடியாதுங்கிறது தான் கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி வர வேண்டிய
தப்பே இல்லை. வேற நாளைக்கு எத்தனை மணிக்கு விஷயம் வரேன் நீங்களே சொல்லுங்க.
இல்லை இல்லை இல்லை, நீ ரொம்ப பலமாக பண்ணுறீங்க. உபன்யாசம் சாயங்காலம் இருக்கனால பகல் நேரத்தில் வச்சுருவோம்னு இருந்தாலும் அப்படி பண்ணிடணும். பத்தரைக்கு சேர்த்து ஒரு 12 எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கற மாதிரி இது. இதில் இடை ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இடையில நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் எந்த நேரம் வர முடியுமோ அதை நீங்கள் அறிவிச்சிட்டுனா மக்கள்லாம் வந்துடுவாங்க. 10:30 12:00
நாளைக்கு 10:30 12:30 மணி வரைக்கும் ராதாகிருஷ்ண பெருமாள் கோவில் நரசிம்மருக்கு நரசிம்ம ஜெயந்தி. நாளைக்கு நரசிம்மாவுடைய பர்த்டே. கேக் எல்லாம் கட் பண்ண மாட்டோம், மெழுகுவர்த்தி எல்லாம் ஏற்ற மாட்டோம், ஊதி அணைக்க மாட்டோம், கற்பூர ஆரத்தி காட்டுவோம், பகவானுக்கு பிரசாதம் உண்டு. நாளைக்கு அங்கேயே எல்லாருக்கும் நரசிம்மரோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நரசிம்மரோட பர்த்டே பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் உண்டா, மிஸ் பண்ணிடாதீங்கோ. வீட்டில் உட்காந்து சாப்பிட்றத விட நாளைக்கு மத்தியானம் வீட்டில் சாப்பாடை கட் பண்ணிடுங்கோ. சொல்லி நல்லது தெரியுமா?
அப்படியே
கட்டாயம் எல்லாரும் வந்து நரசிம்மரோட பர்த்டே கொண்டாடுவோம். நானும் வருவேன். நான் எத்தனை மணிக்கு வரேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒட்டி கேட்டுட்டு போயிருந்தீங்களா? எப்படியும் நாளைக்கு அங்கே வருவேன். நரசிம்மரை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் 1/4 மணி நேரம் உபன்யாசம் உண்டு. சாயங்காலம் இங்கே உபன்யாசம் உண்டு. எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணன். Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe இங்கே இவர் நிவேதனம் பண்ணுவார். நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ மானசீகமாக இங்கே இருக்கிற சுவாமிக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேயே நிவேதனம் பண்ணலாம். தப்பே கிடையாது. கடக்கடன் எதாவது ரெடி பண்ணிக்கோங்க, சுண்டலோ சக்கரை பொங்கலோ சாக்லேட்டோ. ஆனால் வசத்தியாக உங்கள் கிருஷ்ணனுக்கு உங்கள் பகவானுக்கு நீங்கள் கொடுக்குறது, நீங்களே கொடுக்குற, நீங்களே எடுத்துகிட்டு நீங்களே சாப்பிட்றது, எல்லாம் மனசுக்குள்ள மனசுக்குள்ள. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe 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 Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe ஒரே ஒரு தடவை கிருஷ்ணாய வாசுதேவாய நந்த இருந்தால் இன்னொரு தடவை சொல்லலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம ஒரு 10 செகண்ட் கூட ஆகுது இந்த ஸ்லோகம் சொல்றேன் அதுதான் டைம் பார்த்தேன் அப்போ எவ்வளோ நேரம் இருக்கு பொறுமையாக சொல்லுங்கோ ஆனந்தமாக இருங்கோ அதான் சந்தேகம் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்கோ இப்போ பாகவத விளையாட்டுலாம் விளையாடணும்னு இருக்கு அதெல்லாம் ஆரம்பிப்போம் ஒன்றா ஆரம்பிப்போம் பாகவத் வச்சு விளையாட்டுலாம் விளையாடுவோம் எல்லாரும் ஆனந்தமாக வீட்டுக்கு போங்கோ பீஷ்ம முக்தி குந்தி ஸ்தித்திலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ சுகஸ்தல் ஞாபகம் வச்சுக்கோங்கோ இன்றைக்கே வைகுண்டபதிக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு வைங்கோ சீக்கிரத்தில் சுகஸ்தலில் உட்காந்துட்டு அழகாக ஒரு பாகவதம் அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா நாளை காத்தால 10 மணிக்கு ராதாகிருஷ்ணா பெருமாள் கோவிலில் நரசிம்ம ஜெயந்தி கோலாகலமாக உண்டு மகாபிரசாதம் உண்டு உபன்யாசம் உண்டு சாயங்காலம் 6:30 வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த இடத்துல பாகவத சப்தாகம் எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம் இங்கே நிறைய முள்ளெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் செருப்பு போட்டுகிட்டே வாங்கோ செருப்பு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இங்கேயோ விட்டுட்டு வராதுங்கோ அப்புறம் முள் குத்திட்டுனா கஷ்டம் இது வரைக்கும் நாங்கள் யோசிப்போம் சரியா அதனால் சந்தோஷமாக இருக்கும் சௌக்கியமாக இங்கே நல்லா இருந்தால் நாளைக்கு திரும்பி வர முடியும் இல்லையா காலைல முள் குத்துறது வீட்டில் உட்காந்தா கஷ்டப்பட்டு இவ்வளோ லைட்டெல்லாம் போட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு சமத்தாக வந்து செருப்பு நீங்கள் காலைல போட்டுன்னு கேட்குறனால எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது அழகாக போட்டுக்கலாம் நடந்து போதும் அழகாக போட்டுட்டு அழகாக போய்க்கோங்க சௌக்கியமாக அப்புறம் அது அது இன்னொரு டென்ஷன் இல்லை பாருங்க ஏன் செருப்பு விட்டினை யாரை எடுத்து போயிட்டு என்ன பண்ணுறது அந்த கவலையே சௌக்கியமாக பத்திரத்தையே வச்சுக்கோங்க சந்தேக கஷ்டமே கிடையாது ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சத்குரு மகாராஜிக்கு சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஜெய் போலோ ஸ்ரீ பாகம் பிரியா சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கீ ஜெய் போலோ வீரதீரசூர ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ, ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராண கீ, ஜெய் போலோ ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி கீ, ஜெய் போலோ ஸ்ரீ பீஷ்ம பிதாமகர் கீ, ஜெய் போலோ ஸ்ரீ குந்தி தேவி கீ, ஜெய் போலோ ஸ்ரீ பரீட்சித் மகராஜ கீ. ராதே கிருஷ்ணன்.